பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த உலகத்துல இறங்கி வந்த ஒரு நன்னாள். இது ஒரு நல்ல பொன்னா. நம்மை கிறிஸ்துக்கு சாட்சியாய் வார சாட்சிகளாய் நம்மை நிலைநிறுத்த இந்த பூமியில ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு நாள். அன்றைக்கு வந்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் நிலை கொண்டிருக்கிறார் நம் மத்தியிலே. நமக்குள்ளே தேவ ஆவியானவர் நிலை. இசுவாச்சு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காய் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு போதிப்பதற்காய் இலங்கையிலே பல ஆண்டுகள் மட்டக்களப்பு நகரத்திலே ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபித்து குறிப்பாய் கிராமங்களிலே பயங்கரமான யுத்த சூழ்நிலைகள் நிலைகளிலும் அந்த பிரதேசங்களே அலைந்து கிறிஸ்துவுக்காய் பல ஊழியர்களை எழுப்பி பல சபைகளை கிராமங்களிலே ஸ்தாபித்து பிற்பாடு சுனாமி பிற்பாடு ஆஸ்திரேலியாவில் போய் கன்பரான இடத்துல அங்கும் சபையை ஆரம்பித்து இன்றைக்கும் ஆண்டோட ஊழியத்தை செய்து வர பலவித பாடுகளுக்குள்ளால் கடந்து போனாலும் இழப்புகள் இறப்புகள் கடினமான சூழ்நிலைகளால் அவர் கடந்து போனாலும் இன்றைக்கும் ஆண்டோருக்காக நின்று தேவோட ஊழியங்களை செய்து வர்றார். நான் சொன்னது போல அவருடைய 80வது ஆண்டு அவர் தன்னுடைய கண்களின் பார்வை முட்டாக இழந்திருக்கணும். ஆனால் கிட்ட 27 ஆண்டு ஆகியும் தேவன் அவருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். இது வாரத்துக்கு முதல் கூட அவர் ஆஸ்திரேலியாவிலே வைத்தியர்களுடைய கண்களை பரிசோதித்த போது ஆச்சரியப்பட்டார்கள். ஒன்றுதோ பார்வை இழந்திருக்கணும், ஆனா இன்று வரைக்கும் நீ பார்க்கிறாய் ரகசியம் என்ன. சுகத்தர் அவருடைய கூட இருந்து இதுகாரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து குறிப்பாக சபைகளை திறப்படுத்த நான் அதை சொன்னது போல ஒருவருடைய போதனையில் இருந்து அவருடைய பேச்சுக்கள் இருந்து அவருடைய அழைப்பை ஒரு அளவுக்கு நாம் கண்டுபிடிக்க முடியும். சோ அவர் போது ஒரு மெய்ப்பு அவை சபைகளுக்கு ஒரு சபையிலே ஒரு மனிதன் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், கிறிஸ்துவ சாட்சியா எப்படி இருக்கிற சபை ஒழுங்குகள் சபைக்கு தேவையான சத்தியங்களை அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு வருவேன். சோ இந்த நாளும் கூட இந்த பெந்தகோஸ்து நாளில் கூட பிரத்யேகமாக தேவ ஆவியானவர் உங்களோட பேசி உங்களை பலப்படுத்துவான் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசி ஆமே சொல்லுங்க. சோ உங்க சார்பிலே இந்த வேலையிலே அருமையான போதகர் பாஸ்டர் ரவி லோரன்ஸ் அவர்களை நான் உங்க சார்பில் அன்பா நான் வரவேற்க விரும்ப எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை நான் வரவேற்பேன். பாஸ்டர் ப்ளீஸ் வெல்கம் டு தி புல்பிட். சோ கத்தரவங்களை ஆசிரியப்பார் தேவ ஆவியானவரோடு கத்தரவங்களை பேசி. தேங்க்யூ.
ஹலலுயா ஹலலுயா. முகங்களை உடைக்கிறதான பரிசுத்தாவியானவர் தாமே இந்த இடத்துல மகிமைப்படுவாராக. ஹலலுயா. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படித்தான். இன்னுமா ஆவியானவர் முகங்களை உடைக்கிறதானவர் முகங்களை முறைக்கிற ஆவியானவர் எங்களுக்கு எதிராய் பிசாசால் வைக்கப்படுகிறதான சகல நூலங்களை உடைக்கிற ஆவியானவர் சபையை கட்டுகிற ஆவியானவர் ஊழியர்களை எழுப்புகிற ஆவியானவர் சபையின் பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை அனலூட்டுகிற ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சத்துருடைய முதுகெலும்பை உடைக்கிற ஆவியானவர் பிசாசின் அஸ்திவாரங்களை தாக்கிற ஆவியானவர் உன்னையும் என்னையும் விடுவிக்கிற ஆவியானவர் இந்த இடத்தில் அடுவாராக. ஓ எல்லாம் எல்லோரும் 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 ஆவியானவர் மகிமைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. இந்த இடத்திலே கர்த்தருடைய அச்சவடை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவிலும் இலங்கையில் இருக்கிறதான ஃபேமிலி விஷன் ஹார்வெஸ்ட் சர்ச் சபையின் சார்பிலும் அதே போல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதான நேஷனல் லைட் தமிழ் சபையின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாய் உங்களுடைய சபையின் போதகர் பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மனைவி சகோதரியின் சகோதரர்களுக்கும் அதே போல் அவருடைய இணைந்து ஊழியம் செய்கிறதான ஒவ்வொருவருக்கும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கன மரியாதையை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஊழிய பயணத்தில் இந்த சபையில நான் இது கடைசி செய்தி. ஆனால் நான் நம்புகிறேன், சபையை நடத்துகிற சபையை கட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே ஒரு புது அக்னியை, ஒரு புது அபிஷேகத்தை அவர் உங்கள் மேல் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் செய்ய ஏவப்படுகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இப்படி இப்படி நீங்கள் மாறியிருங்கள். எல்லாரும் எழுந்து நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து ஒரு கதிரை இப்படி அப்படி நீங்கள் மாறியிருங்கள். எல்லாரும் எல்லாரும் மாற வேண்டும். அப்படித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசிப்பீர்கள், பாஸ்டர் என்ன செய்யறார் அப்படின்னு. எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்திருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது சொல்லுங்க? மாற்றம். இந்த சபையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ சி, எல்லாரும் 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 விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆவியானவர் இந்த சபையை மாற்றுகிறார். தேவன் இந்த சபையை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹே ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையை மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அசதிகள், சோர்வுகள், அலட்சியங்கள் என்னவா இருந்தாலும், வியாதிகள், கடன் தொல்லைகள், எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறோம், தேவன் இந்த நாளிலே உங்களுடைய காரியங்களை மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சபையிலே நீ மெய்யான தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் மாறும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறும். உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறதான தரிசனத்தை இன்றைக்கு நீ அறிந்து கொள்ள போகிறாய். கர்த்தர் இன்றைக்கு உண்மையில் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் சொல்லுங்கள், என் ஆவியானவர் என்னை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், ஆவியானவரே, நீர் என்னை மாற்றத்தான் போகிறீர். நான் மாறத்தான் போகிறேன். நான் இந்த இடத்துல இருந்தபடி இருக்கிறதில்லை. என் ஆவியானவரே, நீர் மாற்றும், நான் மாறுகிறேன். நீர் எனக்கு சொல்லும், நான் கேட்கிறேன். நீர் என்னை நடத்தும், நான் நடக்கிறேன். நீர் என்னை திருத்தும், நான் திருந்துகிறேன். நீர் என்னை கடிந்து கொள்ள, நான் தாழ்மைப்படுகிறேன். என் ஆவியானவரே சொல்லுங்கள். எல்லாரும் 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 நூற்று நூற்றுக்கு நூறு ஆவியானவர் இடத்துல சொல்லுவோம், நீர் திருக்கும் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆவியான நிச்சயமாய் விடுதலை தான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் நான் போல இன்றைய செய்தி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவார். அந்த நம்பிக்கையோடு கூட, பெரிய எதிர்பார்ப்போடு கூட உங்கள் முன்பதாய் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு எனக்கு ஒரு செய்தி உண்டு, இன்றைக்கு எனக்கு ஒரு மாற்றம் உண்டு, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டு. இன்றைக்கு இந்த சபையில் ஒரு பெரிதான ஒரு அக்னி வந்து விழப்போகிறது. இந்த சபையில் ஒரு அபிஷேகம் விழப்போகிறது. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். பரிசுத்தாவியானவரே, நீர் நிற்கிறபடினாலே நான் நிற்கிறேன். இருந்திடத்தில் எனக்கு முதலே வந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பதாய் மண்டபம் பொறுமையா இருக்கும் பொழுதே நீர் வந்திருக்கிறேன். உம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்று எனக்கு தெரியும். உம்முடைய பிள்ளைகள் கூடி வருகிறது நீர் எவ்வளவாய் எதிர்பார்க்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்க, இவர்களை நீர் ஆசீர்வதிக்க, இவர்களோடு பேச, இவர்களுக்கு சத்துருடைய கண்ணிகளை வலைகளையும் நீ காண்பித்துக் கொடுக்க, இவர்கள் எழும்பி பலனடைந்ததை மிதிக்க நீர் எவ்வளவு பாரமாயிருக்கிற என்பது தெரியும். இன்றைக்கு நீ கிரி செய்யும். இது உம்முடைய நாள். ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணினால் நடுங்கி பயந்து ஒளிந்திருந்த சம்படவர்களை ஆண்டவரே நீர் தைரியசாலிகளை நிமிர்த்தினால் கர்த்தாவே தைரியமாய் ஆண்டவரே அவர்கள் தேசத்தின் ஜனங்களை பார்த்து முழக்கமிடும்படிக்கு, அதிகாரம் உள்ளவர்கள் நடுங்கும்படிக்கு, ஆண்டவரே உலகத்தை கலக்கும்படிக்கு நீர் கடந்து வந்த நாள். இன்றைக்கு இந்த சபையில, எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய ஜீவியத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆசைவாடு. நீர் ராஜரீகம் பண்ணும் ஆண்டவரே, நீர் ராஜரீகம் பண்ணும். வந்திருக்கிற ஒருவர் தன்னும் வறுமையாய் போகாதபடி எனும் நீர் அதிகம் பாரமாய் அதிக வாஞ்சியாய் இருக்கிறீர். கிரி செய்கிறார்கள், கிரி செய்கிறார்கள். நீர் தாம் எடுத்து பயன்படுத்தும். ஜேஷ்டும் நாமத்து ஜபிக்கிறோம் என நல்ல பிதாவே. அமேன். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். இடத்துல பாஸ்டர் செபஸ்டியன் அவர்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்து அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தில் வாசித்து ஒரு நல்ல காரியங்களை அவர் பரிசுத்தாவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவோம். ஆமேன் சொல்லே, அமேன். பரிசுத்தாவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களை குறித்து நாம் பேசுகிறோம். அதே போல பரிசுத்தாவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் யார யாரிடத்தில் எல்லாம் கடந்து வருகிறாரோ, எங்கெங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான நல்ல காரியங்கள் நடைபெறுகிறதை உண்டாகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் உங்களோட கூட இந்த பெந்தெகோஸ்த் நாளில், பரிசுத்தாவியானவருடைய இந்த நாளில உங்களோட கூட மிகவும் மிகவும் அவசியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த வைராக்கியம் கர்த்தருக்காய், கர்த்தருடைய சபைக்காய், தேவன் நம்மை கண்ட நம்முடைய தேசத்துக்காய், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துக்காய் நம் வைராக்கியம் பாராட்டும்படி இன்றைக்கு ஆவியானவர் இந்த நாளில் எங்களோட கூட இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நடுங்கி பயந்து முடிந்தவர் கிடந்தவர்கள் மேலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பொழுது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது, அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் அவர்கள் கர்த்தருக்காய், தேவனுக்காய் வைராக்கியமாய் அவர்கள் எழும்பி கிரியை செய்ததை நாம் வாசிக்க முடியும், நாம் காண முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும், இந்த நாளிலும் சபையிலான உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரு காரியம் அந்த வைராக்கியம். பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற அதே அந்த பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று இன்றைக்கு தேவன் விரும்பும் உள்ளவராயிருக்கிறார். அமேன். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியத்தை, அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தருடைய ஆவியால் எடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நிறத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மவருடைய ஊழியத்திலும் சரி, அல்லது எங்களுடைய குடும்பத்திலும் சரி, எங்களுடைய நாளாந்த அலுவல்கள் ஜீவியத்திலும் சரி, நாங்கள் சமாதானம் இல்லாமல் போகிற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. சமாதானம் அற்று போகிறதான சூழ்நிலைகள் உண்டு. ஏதோ ஒரு திடீரென்று எங்களுடைய குடும்பத்திலே, அல்லது எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய ஜீவியத்திலே, அல்லது எங்களுடைய ஊழியத்திலே சமாதானம் போகிற அநேக சூழ்நிலைகள் உண்டு. இதனாலே நாங்கள் தடுமாறுகிறோம், குழம்புகிறோம். சிலவில் என்ன செய்கிறது, எதை செய்கிறது என்று தெரியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம். திருமணவர்களே, சமாதானம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது அவசியம். அதுவும் பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், தேவன் கொடுக்கிற சமாதானம் அது மிகவும் மிகவும் ஆச்சரியமானது. அது உலகம் கொடுக்கிற சமாதானத்தோட வித்தியாசம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் பிரபு. அவர் சமாதானத்தின் காரணர். அவர் எங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுடைய ஜீவியம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் என்னோ, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. அடிக்கடி இந்த சமாதானம் எங்களை விட்டு பறிபோகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பல நாட்களாய் இந்த சமாதானம் அற்று போயிருக்கிறது. சமாதானமா இருக்கும்படிக்கு என்னென்னவெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எதையதையெல்லாம் செய்து பார்க்கிறோம், எதையதையெல்லாம் பேசுகிறோம், யார் யாரையெல்லாம் நாடி போகிறோம், ஆனால் அந்த மெய்யான சமாதானம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே தேவனுடைய சமாதானம் உன்னை தேடி வர வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணிலே எந்த எல்லையிலே எந்த இடத்திலே எந்த காரியத்திலே நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயோ, அந்த இடத்திலே தேவன் சமாதானம் என்று எழுத வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய ஜீவியத்தின் எல்லையிலே கடைசி எல்லை வரைக்கும் ஆண்டவர் சமாதானம் என்று எழுதி வைக்க விரும்பினால், இன்று செய்தியை நீ கவனமாய்க்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவாராக. பரிசு தாவியானவர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசட்டும். இவளே நாங்கள் விடுத்தவர்கள் எண்ணாகமத்தில் இவள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 25 11-13 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். எண்ணாகமும் 25:11-13 வசனங்கள்.
நானும் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆச்சாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஒரு கதையை போல சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த நாட்கள்ல தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அவலம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. ஆனாலும் அந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவம் உட்புகுந்தபடினாலே அந்த ஜனங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ய துணிந்தபடினாலே, செய்து கொண்டிருந்தபடினாலே தேவன் கோபம் கொள்கிறார். தேவனுடைய எரிச்சல் கோபம் அவருடைய சொந்த ஜனத்து மேல் பற்றி எரிய ஆரம்பித்தது. தேவன் அந்த ஜனங்களை அழிக்க அவர் சித்தம் கொண்டார். அந்த தேசத்திலே அந்த சந்தர்ப்பம், அந்த நாட்களிலே அந்த தேவ ஜனம் கர்த்தரை மறந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு, அந்த தேவனை ஆராதிக்கிற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய ஜாதிகளோடு கூட, அந்நியர்களோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். அது எப்படி சம்பந்தம் கலந்தார்கள் என்பதெல்லாம் நாம் விவரித்தால் அதில் எல்லாம் அநேக காரியங்களை சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த புறஜாதிகளோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்து அவர்கள் இடத்தில் இவர்கள் போக்கும் வரத்துமாய் இருந்தார்கள். அங்கே போய் அவருடைய அழைப்புக்கு முதலிடங்கள் கொடுத்து அந்த புறஜாதிகளுடைய வீடுகளுக்குள்ள இவர்கள் பிரவேசித்து அவர்கள் அந்த அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்கும் பொழுது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை உண்ணவும், அதாவது விக்கிரகங்களை ஆராதிக்கவும், அது மாத்திரமல்ல அங்கிருக்கிற இத்திரிகளோடு கூட அவர்கள் சேரவும் அந்த இடத்திலே பெரிய பாவம் உண்டாயிற்று. இதனாலே தேவ ஜனத்தின் மேல் கர்த்தர் கோபம் கொண்டார். இதனாலே ஆண்டவர் அந்த ஜனங்களை அடித்தார். வாசிக்கும் பொழுது பார்த்தால் தெரியும், 24,000 பேர் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். 24,000 பேர் செத்துக்கொண்டார்கள். மறித்த பிப்பாடு இன்னும் ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல மோசே தேவ சமூகத்தில் அழுகிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய சமூகத்தில் அழுகிறார். அவனுக்கு ஒத்தாசியா இருக்கிறதான கோத்திரத்தின் பிதாக்கள் அவர்கள் என்ன செய்யறது தெரியாம அவர்கள் தடுமாறி திணறி போய் என்ன செய்கிறது, எதை என்ன காரியத்தை எப்படி செய்கிறது என்று தெரியாமல் அவர்கள் விரைத்து போனவர்கள் போல் இருந்தார்கள். ஆனா அந்த தேவ மனுஷனோ அந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறார். பிரியமானவர்களே, மோசே குறித்து உங்களுக்கு தெரியும், மோசே ஆண்டவரோடு முகமுகமா பேசுகிறவர், கர்த்தருடைய சத்தத்தை அடிக்கடி கேட்கிறவர், தேவனாலே பலத்த காரியங்களை எல்லாம் எல்லா ஜனங்களும் பார்க்க அன்னைக்கு இருந்த வல்லரசுகளுக்கு எதிராக எல்லாம் அவன் எழும்பி தேவனுடைய வல்லமையினாலே அவன் பலத்த காரியங்களை செய்தவர், மிகவும் அனுபவசாலி, கர்த்தருடைய காரியங்களிலே மிகவும் அனுபவம் உள்ளவனாய் இருந்தான், தேவனோடு பேசுகிறவனாய், தேவன் அவனோடும் அவன் தேவனோடும் கூட பேசுகிற நல்ல நல்ல உறவு நல்ல ஐக்கியம் உள்ளவர். ஆனாலும் அன்றைக்கு அந்த மோசே அழுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவாய் நெருக்கமாய் இருந்த அந்த மோசே என்ன செய்கிறது, எது செய்கிறது, இந்த காரியத்தை எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது என்று தெரியாமல் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு நிற்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவாய் அவன் அழுது கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் நின்று போய்விட்டது. சத்தம் நிறுத்தப்பட்டாயிற்று. ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் கொல்ல போகிற, எல்லாரையும் வெட்டி போடு, அதோடு சத்தம் நிறுத்தப்பட்டாயிற்று. ஆண்டவர் பேசினதான அந்த காரியம், கடைசி காரியம் மனசுக்கு இதமானதல்ல, கேட்பதற்கு இன்பமானதல்ல, கொடூரமானதான ஒரு சத்தம், எல்லாரையும் வெட்டி போடு, அழித்து போடு. ஏற்கனவே 24,000 செத்து போனார்கள், இன்னும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே தாங்க முடியவில்லை, மோசே அதை சகிக்க முடியவில்லை. அவன் தேவ சமூகத்தில் அழுகிறான். பெருமானவர்களே, இந்த நேரத்தில் இன்னும் காரியம் நடக்கிறது. ஒரு பக்கம் மோசே தேவ சமூகத்தில் அழுது கொண்டு நிற்கிறான், கர்த்தருடைய சத்தம் நின்று போயிச்சு, கோத்திரத்தின் பிதாக்கள் செய்வதறியாது தடுமாறிக்கொண்டு நிற்கும் பொழுது இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு இஸ்ரவேலன் அந்த புறஜாதி ஸ்திரியோரத்தையை கூட்டிக் கொண்டு தன் சகோதரனிடத்தில் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. திருமணவர்களே, கவனித்துக்கொள், ஒரு புறம் தேவ மனுஷன் அழுது கொண்டு நிற்கிறான், கோத்திரத்தின் பிதாக்கள் தடுமாறி போய் நிற்கிறார்கள், தேவ சத்தம் நிறுத்தப்பட்டாயிற்று. இன்னொரு பக்கம் தேசத்தில் தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது, தேசத்தின் ஜனங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சூழ்நிலையிலே அதே நேரத்திலே பொரிஷ்டவேலன் அந்த புறஜாதி ஸ்திரியை தன் சகோதரனிடத்திலே அழைத்து வருகிறான். தான் கெட்டதும் இல்லாமல் மற்றவனும் கெடும்படியாய் அவன் அழைத்து வருகிறதை பார்க்கிறான். பிரியமானவர்களே, அவனை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும். அந்த இஸ்ரவேலனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். அவனுடைய கவலைகள், அவனுடைய பாரம், அவனுடைய துடிப்பு, அவனுடைய இலக்கு, அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த புறஜாதி ஸ்திரியோடு அந்த சொற்ப இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த அந்த இத்திரினுடைய சதை, அந்த சரத்தின் சுகம், அதை அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவனுக்கு ஊழியக்காரன் அழுகிறது கவலை இல்லை. தேவ மனுஷன் அந்த இடத்துல அழுகிறான், அதை குறித்து அவனுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. தேவனுடைய சத்தம் நின்று போய்விட்டது, அதை அவனுடைய கண்களுக்கோ அவனுடைய இதயத்தில் அதை குறித்து அவர் கவலை இல்லை. தேசத்திலே ஜனங்கள், தன்னுடைய ஜனம் செத்து கொண்டிருக்கிறது, இதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, ஒரே ஒரு ஆர்வம், ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு துடிப்பு, அந்த புறஜாதி அனுபவிக்க வேண்டும், அந்த திரி அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் சிந்தித்துப்பார். அவனுக்கு இதை குறித்து ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு சபை எப்படி போனால் என்ன, ஊழியக்காரன் எப்படி இருந்தாலும், தேசத்தின் ஜனங்களுக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவனுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு துடிப்பும் வேகமும் அந்த புறஞ்சாதி, அந்த இத்திரியோடு சேருவது மாத்திரம்தான். பிரியமானவர்களே, இப்படியா இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல பினேகாஸ் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். இந்த பினேகாஸ் அவன் என்ன தெரியுமா செய்கிறான், அவனும் அந்த இடத்திலே தான் இருக்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பினேகாஸ் பார்க்கிறான், தேவ மனுஷன் அழுகிறான். அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷன், தேவனோடு கூட முகமுகமாய் நின்ற ஒரு மனுஷன், எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனுடைய வல்லமையினாலே செங்கடலை பிளந்தவனும், கண்மலைகளை பிளந்தவனும், கசப்பான காரியங்களை மதுரமாக்கினவனும், மனுஷனுடைய புத்தி கேட்டாத எத்தனையோ காரியங்களை செய்த தேவ மனுஷன் இன்றைக்கு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறான். அவனோடு கூட இருந்ததான தோளுக்கு தோள் கொடுத்து அவனுடைய கர்ம காரியங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறதான கோத்திரத்தின் பிதாக்கள் அவர்கள் தடுமாறுகிறார்கள். தேவ சத்த நின்று போனது. அந்த பிணைக்காசுடைய கண்கள் இதெல்லாம் பார்க்கிறது. அதே நேரம் மறுபக்கம் திரும்பி பார்க்கிறான், தன்னுடைய சொந்தம், தன்னுடைய இனம், தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் சாகிறார்கள். அந்த இடத்திலே ஜனங்கள், அந்த இடத்திலே ஒன்று ரெண்டு மூன்று நல்ல கணக்கிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனால் அதை தாங்க முடியவில்லை, அவனால் அதை பார்க்க முடியவில்லை. மறுபக்கம் திரும்பி பார்க்கிறான், அவனுடைய இனத்தான் இஸ்ரவேலன் அந்த புறஜாதியோடு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த பிணைக்காசன் அதற்கு பிற்பாடு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அவனால் அதை தாங்க முடியவில்லை. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று செய்தது, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அவனுடைய ரத்தத்துக்குள்ளே, அவனுடைய நல்ல அவனுடைய எலும்புகளுக்குள்ளே, அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளே ஏதோ ஒன்று பச்சி எறிய ஆரம்பித்தது. அவனுக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு காரியம் அவனுக்குள்ளே அந்த இடத்துல அவனை தகிக்க ஆரம்பித்தது. அருகில் இருந்தவள் ஈட்டிய உருவி எடுத்து நேரே அந்த கூடாரத்துக்குள்ளே போய், வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரையும் அவன் உருவ குத்தி போட்டான். அந்த ஈட்டி அந்த ரெண்டு பேரையும் உருவ பாய்ந்திருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரிமணவர், எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அந்த ஈட்டி ரெண்டு பேரையும் உருவ குத்தினது என்று எழுதப்பட்டது என்று நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு புலப்பட்ட ஒரு காரியம் தெரியுமா, அவனுக்குள்ள அவ்வளவு வைராக்கியம். பிரிமணவில் ஒருத்தனுக்கு நாம் கோபத்தில் நாம் ஒருவனை குத்துகிறோம் அல்லது அடிக்கிறோம்னு வைங்க, அது நம்முடைய ஆத்திரத்தினுடைய உச்சக்கட்டம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் எங்களுடைய அடியோ அல்லது எங்களுடைய குத்துக்கோ வலுவிருக்கும். அவன் அவ்வளவுக்கு அவன் வைராக்கியம் கொண்டபடினாலே அவ்வளவு வேகமாய் அவன் ஒரே குத்துல அந்த ரெண்டு சரங்களையும் அது ஊடுருவி போனது. அவ்வளவு வைராக்கியம். பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா, ஆண்டவர் அதற்கு பிற்பாடு அவருக்கு சும்மா இருக்க முடியவில்லை, அவர் ஓடி வந்தார். பிரியமானவர்களே, நின்று போன சத்தம் தேவ சத்தம் திரும்ப கேட்டது. தேவன் அந்த இடத்துல பிணைகாசோடு பேசாமல் மோசையோடு கூட, தேவ மனுஷனோடு கூட, முழு இஸ்ரவேலுக்கும் பொறுப்பாக இருந்ததான அந்த தளபதியோடு கூட, அந்த தேவதாசனோடு கூட தேவன் திரும்ப பேசினார். என்ன பேசினார் தெரியுமா, திரும்பவும் வாசிங்கள் பார்க்கலாம். 11, 12, 13 சீக்கிரமாக.
நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாத படிக்கு
பாருங்க, நான் என்னுடைய எரிச்சலினாலே இந்த ஜனங்களை நான் நிர்மூலமாக்காதபடி.
ஆச்சாரியனாகிய ஆரோனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
என்னது, எப்படி எப்படி
பக்தி வைராக்கியம் காண்பித்தனர்?
அதுக்கு முதல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
என் நிமித்தம் அவர்கள் நடுவில்
போதும், என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்த படியினால். என் நிமித்தம், தேவனின் நிமித்தம், நம்முடைய கர்த்தரின் நிமித்தம், மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் நடுவிலே அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்த படியினால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்க,
இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான்.
பாருங்க பாருங்க, ஆண்டவருடைய அந்த எரிச்சல் கோபத்தை அவன் திருப்பினான் என்று தேவனே சொல்லுகிறார். என்னுடைய உக்கிரத்தை, என்னுடைய கோபத்தை அந்த வாலிபன், அந்த மனுஷன், அந்த ஒரே பினகாஸ் அதை திருப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை விடுகிறேன்.
பாருங்க ஐயா, அம்மா நீ இதை பார், ஆண்டவர் இவ்வளத்தையும் சொல்லி தென்ன தெரியுமா சொல்றார், அதனால நான் சும்மா இருக்கல, எனக்கு முடியல, அதனால எனக்கு இதை பார்த்துட்டு இருக்க முடியல, அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும், அவனுக்கு என்னையாவது நான் பண்ணணும், ஆகவே நான் எனக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றே ஒன்று நான் செய்ய முடியும், அவனோடு போய் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் பண்ண போகிறேன், அவனோடு கூட, அவனோடு கூட, அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட நான் போயிட உடன்படிக்கையை நான் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பெரிய வல்லரசுகள் உண்டு இன்றைக்கு இந்த தேசங்களிலே, எத்தனையோ உடன்படிக்கைகள் நடக்கிறது. பெரிய வல்லரசுகளோடு சின்ன நாடு தான் போய் என்ன செய்யும், உடன்படிக்கை பண்ணும். நம்முடைய இலங்கை தேசம் உடன்படிக்கை பண்ணாத நாடே கிடையாது, எல்லா நாடுகளோடும் போய் அது உடன்படிக்கை பண்ணும். எனக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்தா நீங்க எனக்கு வந்து உதவணும், ஆயுதம் தரணும் தரணும், என்ன நீங்க காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி, ஒரு பலன் இல்லாத ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய நாட்டினிடத்தில் போய் உடன்படிக்கை பண்ணுகிறது, அது சகஜம், அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா பெரிய மனவில் இதில் நீ கவனித்து பார், இதை நீ கொஞ்சம் சிந்தித்து பார். அந்த சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பெரிய தேவன், அவர் என்ன செய்கிறார், சாதாரணமான இந்த மனுஷனிடத்திலே, சாதாரணமான இந்த பிணைகாசனிடத்திலே வந்து அவர் சமாதானம் என்று எழுத விரும்புகிறார். மகா பெரிய தேவன், பெரிய தேவன், அவ்வளவா எல்லா வானம் பூதளத்தோர் எல்லாவற்றுக்கும் மேலா என்ன நாம உள்ளவர், அப்படிப்பட்டதான பெரிய தேவன் இந்த மனுஷனிடத்திலே வந்து அவனோட உடம்படிக்கை பண்ண அவர் துடிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவல்ல நீ கவனி, உடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்காய் நீ என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னுடைய காலடிக்கு வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, உன்னுடைய வீட்டில, ஏன் உன்னுடைய எதிர்கால ஜீவியங்கள் முழுவதிலும் தேவன் சமாதானம் என்று எழுத விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு சபைக்கு தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியம் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையானவர்களே, அந்த பிணைகள் மூன்று காரியத்தில் வைராக்கியமாய் இருந்தான். ஒன்று, அவன் சபையின் மேலே அவன் வைராக்கியமாய் இருந்தான். அவன் தேசத்தின் மேலே வைராக்கியமாய் இருந்தான். அவன் தன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவன் வைராக்கியமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இதை குறித்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் விவரிக்கட்டும், விவரித்து நாங்கள் ஜபத்துக்கு கடந்து போக போகிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல மோசே அழும் பொழுது, அந்த இடத்துல தேவ மனுஷன் அழும் பொழுது, கோத்திரத்தின் பிதாக்கள் செய்ய தடுமாறும் பொழுது, தேவ சத்த நின்ற பொழுது, இந்த பிணைராஸ் அதை பார்த்து அவன் கொதித்தான், அதை பார்த்து அவன் பக்தி வைராக்கியம் கொண்டான். அதனாலதான் அவன் எழும்பி அந்த ஈட்டியை உருவி குத்த முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் இருக்கிறதான தேவதாசர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறதை இன்றைக்கு உணராத சபை விசுவாசிகள் இன்றைக்கு ஏராளம். இன்றைக்கு தேவ ஊழியர்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அறிவுக்கும் எங்களுடைய அனுபவத்துக்கும் நாங்கள் நிற்கிற ஒரு இடத்துல இருந்து நாங்கள் அவர்களை பார்த்து இன்றைக்கு நாங்கள் சிலவர்களை குறை சொல்லலாம், அல்லது எங்களுக்கு தெரிந்த அறிவின்படி சில நியாயங்களை நாங்கள் விவரமாய் எங்களுக்கு என்பதாக எழுத முடியும், வைக்க முடியும். ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்காய் தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி உங்களுக்காய் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறவர்கள் சுக்கத்தியத்தை செய்யாதபடி, நீங்கள் தேவ சமூகத்தில் தேவ பயமுள்ளவர்களாய் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் நீங்கள் அவர்களுக்கு கீழ் நீங்கள் அடங்கியிருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிமானவர்களே, இதை நான் சொல்லுகிறது ஏதோ ஒரு கடைசி செய்தி, உங்களுடைய போதவருக்கு நான் எதையாவது தலையில் வைத்து அவரை குளிர பண்ணி ஏதாவது நீ எங்களுக்கு கொடுக்கிறதை தூக்கி பொக்கல்ல வைத்து போவதற்கு இதை நான் சொல்லவில்லை. என் தேவன் இதை சொல்ல சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார், அதை நான் சத்தியத்தை சத்தியமா உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, 21 வருஷம் நான் தேவனுக்காய் நான் கர்த்தரோடு நடக்கிறேன். என் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னுடைய காரியங்களை என்னுடைய ஊழியத்திலே தேவன் என்னை வெக்கப்படுத்தினதில்லை. ஹல்லேலூயா. நான் மனுஷனை நம்பினதில்லை, மனுஷனை திருப்திப்படுத்தினதில்லை. இன்றைக்கு தான் நாளைக்கு தான் மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் என்னை சுட்டாலும் அது நடக்காது. ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன், தேவ மனுஷர்களுடைய பெருமதியை நீ உணர வேண்டும். உன்னுடைய சபையிலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனுடைய அருமை பெருமைகளை நீ உணர வேண்டும். பிரிமணனுடைய பலம் பலவீனங்களை உணர்வது மாத்திரமல்ல, அவனுக்குள் இருக்கிறதான அந்த அபிஷேகத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கடந்து வந்த பாதைகளை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் பரிசுல இருக்கும் பொழுது பாஸ்டர் ஆபேத்தன் சபையிலே வெளியிட்டதான 15 ஆண்டுகளுக்குரிய ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்த, 15 ஆண்டு விழா கொண்டாடினார்கள், அதற்கு அவர் வெளியிட்ட ஒரு புத்தகம். பிரிமணல் இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். பக்கத்தில் உதவி போதர் இருந்து அதை ஆர்வமாக பார்க்கிறதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நான் சொன்னேன், அருமையா இருக்கிறது. அவர் கிட்ட என்ன ஒரு மாதிரி இழுத்து சொல்றீங்க, அதெல்லாம் விளங்கும். போதர்மாருக்கு அதெல்லாம் விளங்கும். ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர், 15 வருஷம் இந்த ஊழியத்தை நீங்க கொண்டாடி இருக்கிறீர்கள். ஆனா இந்த புத்தகத்தை நான் தூக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய சபை போதகர் எத்தனை தடவை உடைக்கப்பட்டிருப்பார், உங்களுடைய சபை போதகர் எறியப்பட்ட எத்தனை கற்களுக்கு அவர் எத்தனை குற்றச்சாட்டுகளோ எத்தனையோ பாவ சோதனைகளோ, அதை நினைத்து பார்க்கிறேன். என் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. உங்களுடைய ஊழியக்காரன் தேவ மனுஷன் என்று சொன்னேன். பெருமானவர்களே, யாரும் அப்படி சிந்திக்கிறதில்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுடைய அருமை பெருமை உனக்கு தெரியாதையா? பெருமானல் அதுவும் இன்றைக்கு சபை அதை மறக்கிறது. இன்றைக்கு பிசாசனம் தந்திரமாய் இந்த நாட்களில் சபைக்குள்ளே அப்படி காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். சில பேர் இந்த சபையில எழும்ப வேண்டும், தேவனுக்காக எழும்பி கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பலாம். சிலவர்கள் தேவ சமூகத்திலே அபிஷேகம் வல்லமை அப்படி கிரியை செய்யும். ஆனால் அதுக்கு காரணம் அபிஷேகம் தலைவழியாக வடிந்து உன் தலையில் வடிந்து போகிறது. திருமணம் இந்த சபையில் தேவன் ஒருவனை நியமித்திருந்தால் அபிஷேகம் அந்த ஒழுங்கிலே தான் வடியும். ஹல்லேலூயா. அது ஒழுங்கு மாறாது. எனக்கு கீழே எத்தனை ஊழியர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு கீழே 26 பேர் இன்றைக்கு தேசத்தில் ஊழியம் செய்கிறார்கள். எல்லாரும் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். எல்லாரும் சபை செய்ய சபையின பெருமானவர்களே, அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா, அவையான கீழே நாங்கள் இருந்தோம், அந்த மனுஷனுக்கு கூட இருந்து நாங்கள் கடினமான பாதைக்கு வந்த மனுஷன் இருதயம் இல்லாதவனை போல எங்களை நடத்தினார். ஆனாலும் அந்த அபிஷேகம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அபிஷேகம் எங்களோடு இருக்கிறது. பெருமானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்லட்டும். தேவன் உனக்கு கொடுத்துற ஊழிக்காரன் அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர். இந்த சபையில எழும்புகிறவர்கள் எல்லாம் தேவன் அவன் உள்ளத்தில் ஏவி அவர்களாலே அவர்கள் ஏற்படுத்தப்படுகிறவர்கள். இதை குறித்தெல்லாம் நான் உங்களோட பேசுவேன். சில பேருக்கு பைத்தியம் பிடிக்கும், ஆனா அது சத்தியம். எடுத்து பார், அளவில் யாராவது இருந்தா என்னோட வந்து பேசு. தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேவனாலே அழைத்து அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே அழைக்கி தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனே நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. அதே நேரம் தேவனுடைய ஊழியக்காரர்களாலே ஏற்படுத்தப்பட்டவர்களும் வேதத்தில் உண்டு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாம இன்றைக்கு அநேக பேர் இடறிக்கொண்டு இருக்கிறார்கள். பெருமானவர்களே, இன்றைக்கு இந்த ஐரோப்பா நான் பார்க்கிறேன், தமிழர் பழமொழி உண்டு, கொள்ள எடுத்தவன் எல்லாம் மூலகாரனா, கம்பெடுத்து ரெண்டு தட்ட தெரிஞ்சால் நான் மூலகாரன் ஆயிரலாமா? இல்ல, அதுக்கு ஒரு பயிற்சி, அதுக்கு ஒரு நுணுக்கம், அதுக்கு ஒரு பாடம், அதுக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கையில கம்பெடுத்தவனே நாம மூலம் அடிக்க முடியும் நான் யோசிக்க முடியாது. அது முட்டாள்தனம். தேவனுடைய சபையில இருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம கொஞ்சம் எழும்பி வரும் பொழுது நாம் எல்லாம் பெரிஞ்சு பெரிய அனுபவசாலியாக முடியாது. ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் இப்படி போட்டிருந்தது, முன்னாள் பிரதமர் பிரேமதாசனுடைய மகன் ஏதோ ஒரு நாட்டிலே வீடுகள் திறக்கிறதற்கு அவரையும் அவரோடு இருந்த சில மந்திரிகளையும் அழைத்திருந்தார்கள். இவர் அந்த வீட்டு திறப்பு விழாக்கு போகும் பொழுது பிரதம மந்திரியுடைய மகன் தானே, ஆகவே அங்கிருந்த அந்த நிலக்கிழை ஒருவர்கள் அவருக்கும் அந்த பிள்ளைக்கு மகனுக்கு மாலை போட்டார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னாராம், அப்போ அப்பா பிரதம மந்திரி தான், மாலை போடுறதுனால நீ பிரதம மந்திரி இல்ல, உங்க அப்பா பேமெண்ட்ல இருந்து மந்திரியானவர். உங்க அப்பா எங்க இருந்து மந்திரியானவர் சொல்லுங்க. நடைபாதையில இருந்து அவர் பிரதம மந்திரியானார். அதோடைய மாலை போடுறதால பிரதம மந்திரி என்று நினைக்கிறதுன்னு சொன்னாராம். பெருமானவர்களே, சபையில எழும்பி ரெண்டு காரியம் செய்யறதுனால நாம பெருச்சென்று யோசிக்க முடியாது. அது அபிஷேகத்துல வடிந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க எல்லாரும். அது பரிசு தாவினாலே தலைமைத்துவத்தில் ஊற்றப்பட்டு அது வடிகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் தேவனுடைய மனுஷர்கள் நடத்தப்பட்டு அவன் மேலே கை வைக்கிற ஒரு நேரம் வரும். அன்றைக்கு அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் பிரியமானவர்களே அது எழும்பி கிரி செய்யும். ஆகவே இந்த வேளையில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். நீங்க யோசிப்பீர்கள், என்னடா பெந்திகோசனால இப்படியா? ஆமா, இன்றைக்கு தான் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். சபையில் இருக்கிறவர்கள் கவனியுங்கள், இந்த சபையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். இந்த சபையிலே தேவன் உங்களுக்கு என்ற ஊழியனை வைத்திருக்கிறார். அவன் தேவ சமூகத்திலே அழக்கூடாது, அவன் தேவ சமூகத்தில் அழக்கூடாது. அந்த கண்ணீர் உன்னை சும்மா விடாது. தேவன் அவனோடு கூட பண்ணி உடம்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பகிரங்க பாவம் அல்லது துருபதேசம் உன்னுடைய சபையும் போதரிடத்தில் இருக்குமானால் நீ இந்த சபையை விட்டு தாராளமாய் வெளியே போகலாம். இல்லையானால் நீ எந்த காரணமும் சொல்ல முடியாது, நீ எந்த காரியமும் குறை சொல்ல முடியாது. நீ இந்த சபையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய மனுஷனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மனுஷன் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த மனுஷன் தேவசமத்தில் கதற ஆரம்பித்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் கொஞ்சம் சிந்தித்துப்பா. இதை நீங்க உணரணும், இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை யோசிக்கலாம். பாத்திரேன் இன்றைக்கு இவ்வளவு நாள் இப்படி பேசி இன்றைக்கு இப்படி பேசுறார், உங்களுடைய போதருக்கு சொல்ல வேண்டியதை இயேசு நாமத்தில் சொல்லியிருக்கிறேன். இது இதை நீ கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தை நீ சிந்தி அவருக்கு சொல்லியிருக்கிற முழு சபைக்கு முன்பதாக என் தேவனுக்கு முன்பதாக அதை சொல்லுகிற அதே நேரம் சபையா இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் பெயர் பெயராக தனித்தனியாய் சொல்லுகிற மிகவும் ஜாக்கிரதை, மிகவும் கவனமாயிருங்கள். இது கர்த்தர் கட்டுகிற சபை, ஹல்லேலூயா. இது தேவனுடைய சபை, சிந்தி விளக்கிரமாய் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்ட சபை. கர்த்தர் இந்த சபையில ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த சபைக்காய் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த இடத்துல மோசே அழுகிறார். பினகாசால் அது தாங்க முடியவில்லை. தேவ சத்தம் நிறுத்தப்படுகிறது. பினகாசால் அதை தாங்க முடியவில்லை. கோத்திரத்தின் பிதாக்கள் தடுமாறுகிறார்கள். பினகாசால் தாங்க முடியவில்லை. அந்த சபையை குறித்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் எழும்பினது. இன்றைக்கு உன்னுடைய போதரை பத்தி கதைச்சா, உன்னுடைய சபையை பத்தி கதைச்சா நீங்க என்ன கேட்கிறீங்க? உன்னுடைய சபையை குறித்து குறை சொல்றவனோட சேர்ந்து நீ என்ன கேட்கிற? திருமணவர்கள, கிராமத்தில் எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது. நீ என்னைக்காவது இலங்கை போனா அந்த சபைக்கு போய், உங்களுக்கு தைரியம் இருந்தா, துப்பு இருந்தால், அந்த சபையில போய் என்ன குறித்தோ அல்லது அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரிகள் ஊழியக்காரனை குறித்து யாராவது தைரியமா பேசிப்பாரு. நீ போற விதமா நீ வரவே மாட்டேன். நீ போற விதமா நீ வர மாட்டேன். பிச்சிருவாங்க சபஜன மனுஷையும் உதறிடும். ஏன் சொல்றது தெரியுமா? அவங்களுக்கு போதர் மேல அப்படி ஒரு பற்றி, தேவன் அவர்களை வைத்திருக்கிற சபையில் அவர்களுக்கு அப்படி ஒரு பற்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தான், இன்றைக்கும் தான், இனியும் தான் தேவன் சபையில இப்படி இருக்கிறார். தேவன் இதை எதிர்பார்க்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற சபை அருமையானது. உனக்கு தேவன் உன்னை வைத்திருக்கிற சபை உனக்கு மிகவும் பெருமதியானது. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள் உனக்கு மிகவும் பெருமதியானவர்கள். நான் உங்களுக்கு கேட்கட்டும், இந்த இடத்துல ஊழியத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கீழ் இருக்க, அடுத்தாக்க நீங்க சபையை நடத்த முடியுமா? நான் உங்களுக்கு எழுதிட்டாரேன், 3 மாசம் உங்களுக்கு இந்த சபையை நடத்த முடியாது. அதுக்கு கிருப வேணும், அதுக்கு தேவனுடைய கடாட்சம், தேவனுடைய பார்வை, தேவனுடைய நடத்தும் கரம், கிருப இருக்கணும். திருமண இதை காசை கொடுத்து வாங்க முடியாது. 4 புத்தகம் நீ படித்தபடினால இதை நீ எடுக்க முடியாது. யாரோ யாரெல்லாம் பேசின கசட்டை கேட்டுட்டு 4 வேதாரங்களை கொண்டு நீ இந்த சபையை நடத்த முடியாது. திருமண இந்த சபையில யாரை நான் பாஸ்டர் செபஸ்டியனோட ஒரு காரியம் சொன்னேன், பாஸ்டர் உங்களுடைய இடத்தை நிரப்ப யாரும் இல்லை. அதே போல இந்த இடத்துல கிட்டார் வாசிக்கிறவனை இடத்தை நிரப்ப யாரும் இல்லை. ஓகன் வாசிக்கிறவனுக்கு யாரும் இல்லை. இந்த சபையில ஆத்மாக்களை தேடி அலைந்து திரிகிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய இடத்தை நிரப்ப யாரும் இல்லை. ஆக்களை ஏற்றி இறக்கி இந்த இடத்துல ஓடி ஆடி திரிகிறவன், வீடியோ எடுக்கிறவன், ஆடியோ செய்கிறவன், அந்த இடத்தை நிரப்ப யாரும் இல்லை. இந்த முழு சபையிலும் இருக்கிறவர்கள் என் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் என் தேவனுடைய தூண்கள். ஆனா பிசாசு என்ன செய்து பார்த்தியா? உன்னுடைய பெருமதியை நீயே உணராதபடி, தேவன் உன்னிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, தேவன் உன்னிடத்தில் இருக்கிற எண்ணத்தை குறித்து நீயே காண முடியாதபடி உன் கண்களை குருடாக்கி, உன் கண்களை குருடாக்கி மற்றவர்களை பார்த்து வீரராய் பிசாசு கிரியை செய்கிறார். பிரிமனத்தனுடைய பிள்ளையே, சபையை நீக்கள், சபையை குறித்த வைராக்கியம் இருக்க வேண்டும். என்னுடைய பாஸ்டர், என்னுடைய மூப்பர், என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய விசுவாசி போதவருக்கு அது இருக்க வேண்டும். போதவருக்கு இந்த காரியம் தெளிவாய் இருதயத்தின் ஆழத்திலே அது இரத்தத்தோடு இரத்தமாய் இருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் அது இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அது இருக்க வேண்டும். இது என்னுடைய பாஸ்டர், என்னுடைய சபை மூப்பர், என்னுடைய வாலிபர்கள், என்னுடைய சிறு பிள்ளைகள், என்னுடைய தாய், என்னுடைய தாப்பர், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய சபைக்குரியது. பிரியமானவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, செய்ய முனைகிறது இதுதான். சபையை குறித்த வைராக்கியம், இந்த சபைக்கு எதிராக ஒன்று வருதுண்டா, நீ ஜீவனை கொடுக்கணும், நீ இந்த இடத்துல சாகணும். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன், நடந்த சம்பவம் சொல்றேன். கழுவங்கனி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு இளம் தம்பதிகளை நான் ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தேன். 26 குடும்பத்தை நான் அவனுடைய கரத்தில் வீடை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவனுக்கு கொடுத்திருந்தேன். பிரிமணவில் இவ்வளவுக்கு அவன் படிப்பு அறியாதவன். அவனுக்கு என்னுடைய மனைவிதான் அவனுக்கு ஆனவனா சொல்லிக் கொடுத்து வாசிக்க கற்றுக் கொடுத்தது. அவன் அந்த கிராமத்துக்கு போய் ஒன்று ரெண்டுமா ஜனங்கள் ரசிக்கப்பட்டார்கள். இதனால அந்த இடத்துல இருந்து ஒரு விக்கிரர் கோயில் நிர்வாக குழு தலைவர் இதை பார்த்து ஆத்திரம் கண்டு, அன்றைக்கு அந்த கிராமத்திலே பொறுப்பா இயங்கினதான இயக்கத்தில் இருந்த ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஊழியக்காரனுடைய மனைவியை பிடித்து வெளியில தூக்கி போட்டு, அவரிடத்தில் இருந்த அந்த 7 மாசத்து குழந்தையை தூக்கி வெளியில போட்டு, இவர்களுக்கு இருந்த 1-2 சாமான் எல்லாத்தையும் அள்ளி வீட்டுக்கு வீசி அந்த வீட்டை பூட்டி திறப்பு எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. திருமணம்ல அந்த ஊழியக்காரன் எனக்கு டெலிபோன் பண்ணான். தொலைபேசி எடுக்கும் பொழுது அவன் சொன்னான், ரவியனா, என்ன எல்லாரும் அண்ணான்னு தான் சொல்லுவார்கள், ரவியனா இப்படி இப்படி எல்லாம் நடந்து போய்விட்டது. நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய? நேரம் ஒரு காரியம் சொன்னேன், உதயன் செத்தாலும் சாகு, ஆனா அந்த கிராமத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடாத. நீ கத்தருக்காக நீ நிக்கிறத இந்த இடத்துல நிரூபிக்க மாட்டா, நீ நிரூபி ஆனா வந்துடாத. அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னான், ரவினா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சின்ன பிள்ளையோட என்னுடைய மனைவியோட கூட நான் இந்த மரத்திற்குள்ள இருக்கிறேன், இதுலயே நான் வாழ்றதா? ஆமா, நான் சொன்ன வந்துடாத, இந்த மரத்திற்குள்ள இரு. அப்ப சொல்றான், இந்த சின்ன பிள்ளையோட இரவு முழுது இந்த பணிக்குள்ள நான் இருக்கணும், இரு. கடைசி அவனுக்கு கொஞ்சம் கோபம், அவன்கிட்ட கேட்டான், சரி இருந்து தொலைக்கிறேன், ஆனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த விசுவாசிகள் வருவார்களே, நான் என்ன சொல்ல? நான் ஒரு காரியம் சொன்னேன், திரும்ப சொன்னேன், உதயன் வார விசுவாசி எல்லாரையும் 2-2 பேரை பிரித்து விடு. அவர்கிட்ட சொல்லு, கிராமத்தில் இருக்கிற வீதிகள் எல்லாம் அவர்களை நடக்க சொல்லு. அவங்க எப்படி நடக்கணும்டா? ஆண்டவரே, வானம் கூரையாகவும் இந்த வீதிகள் எல்லாம் ஆலயத்து மண்டபமா இருந்து நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வானம் எங்களுக்கு தான் கூரை, இந்த கிராமத்தின் வீதிகள் எங்களுக்கு மண்டபம். அவங்கள காது கேட்க துதிச்சு சுத்தி வர சொல்லு. எல்லாரும் வந்த பிறகு ஆவியானவரும் 10 நிமிஷம் பேசி தாங்களை அனுப்பிடு. அவடனே டெலிபோனை படா சொல்லி வச்சான். பெருமானவர்களே, என்னோட இருதயம் தாங்கல, எனக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது, ஒரு கடினமான ஒரு முடிவு. அவன் என்ன கேட்ட கேள்வி, இந்த சின்ன பிள்ளையோட மனைவியோடு நான் இரவு முழுவதும் பணிக்குள் இருக்கவா? எனக்கு திரும்ப திரும்ப கேட்டது. நானுடைய வீட்டில் போய் பார்க்கிறேன், ஒரு பெரிய நல்ல வசதியான வீடு, என்னுடைய மூத்த மகன் படுத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய செல்ல மகளும் தூக்கி கொண்டிருக்கிறான், கடைசி மகன் படுத்துக் கொண்டிருக்கிறான், மெத்தையில நன்றாய் படுக்கிறார்கள், ஃபேன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னுடைய இறுதி தயந்து கொண்டிருந்தான். அந்த கர்த்தாவே, உமக்காய் உமக்காய் இந்த கிராமத்தை விட எனக்கு மனசு இல்லை, இந்த சபையை விட எனக்கு மனசு இல்லை, எனக்கு வர கதியில்லை. இரவு முழுவதும் நான் தூங்காம கண்ணீரோடு இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நான் ஞாயிறு ஆராதனை ஆராதனை முடிச்ச உடனே அந்த கிராமத்துக்கு போவதற்காக நான் போகிறேன். என்ன நடந்து தெரியுமா? அடுத்த நாள் காலையில திடீரென்று ராணுவம் அந்த கிராமத்தை சுத்தி வளைச்சது. இயக்கத்துக்கும் அந்த ராணுவத்துக்கு இடையில பெரிய யுத்தம். அதில் 8 ராணுவம் மறுத்து போனது. அந்த இடத்துல அந்த வளவுக்கு ஆலயத்துக்குள் வந்து அந்த 2 இயக்கமும் மறுத்து போனது. ராணுவம் கலைந்து போன உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. பிரியமானவர்கள், திறப்ப மாய்த்து போன அந்த கோவில் நிர்வாக தலைவனுடைய மனைவி திடீரென்று மூளை குழம்பி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அறநிர்வாணமாய் தெருவில் ஓட ஆரம்பித்தான். தன்னுடைய கணவன் இந்த காரியம் தாங்க முடியாமல் அவளுடைய நிர்வாணத்தை மூடும்படி ஒரு சீலத்தினோடு அவளுக்கு பின்னால் ஓடும் பொழுது அந்த இடத்துல இருந்த ஒரு மெதடிஸ்ட் தாய், ஒரு அம்மா, வயசு பண்ண அம்மா, இந்த கோயில் தலைக்கு நிறுத்தி சொன்னா, தம்பி இரவு முழுவதும் அந்த ஊழியக்காரன் சின்ன பிள்ளையோட இந்த மரத்தைக்குள்ள இருந்து ஜபிக்கிறத நான் பார்த்தேன். நீ இந்த சிறப்பை கொடுக்கல என்று சொன்னால் உன்னுடைய மனைவி காடறி போவாள். பெருமானவர்களே, அவன் மனைவி அப்படியே விட்டுது திருமண வீட்டுக்கு ஓடி போய் இந்த சிறப்பை கொண்டு வந்து இந்த ஊழியக்காரோட கையில கொடுத்தான். நான் ஆராதனை முடிஞ்சு நான் மாறேன், நான் வந்து பாக்குறேன், வீடெல்லாம் திறந்திருக்கிறது. அவர் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து ஓண்டு அழ ஆரம்பித்தான். நானே சந்தோஷத்தில் அழறான்டே. ஆனா அவனை இறுகப்படித்தனத்தை சொன்ன ஒரு காரியம் தெரியுமா, ஆனா என்ன மன்னிச்சு கொள், என்ன மன்னித்துக் கொள், அவன்கிட்ட ஏண்டா நீ எல்லாம் ஒரு போதவரா, உனக்கு இறுதியமே இல்லைன்னு நான் நினைச்சேன், மனசுல திட்டுனேன். ஆனா எனக்கு இப்ப தெரியும் நீ ஒரு தேவனுடைய மனுஷன். நான் இன்றைக்கு இதை விட்டு வந்திருந்தால் இந்த ஊழியம் போயிருக்கும், என்னுடைய விசுவாசம் அதோட அழிஞ்சு. ஆனா நீ அப்படி சொன்னபடினால இந்த ஊழியத்தை நான் காத்துக்கொண்ட கிராமத்திலே தேவன் என்னை ஒரு கத்துடைய ஊழியக்காரனா இந்த ஊழியத்தை, இந்த ஆலயத்தை அங்கீகரிக்க கத்தர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, ஏன் உனக்கு சொல்றேன் தெரியுமா, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். திருமண்ட ஊழியத்தில் 6 தடவைகள் என்னுடைய சபைக்கு நெருப்பு வைத்திருக்கிறார்கள். 9 தடவைக்கு மேல என்னை கொலை செய்ய களத்தில் கத்தி வைத்திருக்கிறார்கள். கொலைத்தினே சொல்லுவேன், ஆனா எனக்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அந்த வைராக்கியம். சபைக்காக நீ சாகணும், சபைக்காக நீ ஜீவனை கொடுக்கணும். பிரியமானவர்களே, நீ சபைக்காய் உன்னை நீ கொடுக்க வேண்டும். சபைக்காக, தேவனுடைய சபைக்காக, கர்த்தருடைய சபைக்காக நீ வைராக்கியம் வர, பிசாசினாலே காண்பிக்கப்படுகிறதும் பிசாசினாலே உனக்கு கொடுக்கப்படுகிறதும் சொல்லப்படுகிறதுமான இந்த குறைகள் குற்றங்களை காணும் பொழுது நீ துடித்து தேவ சமூகத்திலே கிடையாய் கிடந்து நீ கண்ணீர் வடிக்கணும். பிரியமானவர்களே, சபைக்காக 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 நீ அர்ப்பணிக்கணும். உங்களுடைய சபையில் இருக்கிற கிராமத்து ஜனங்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் நான் உன்னை விட்டே போகும். திருமணவர்களே, உனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தில் தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த கொழுப்பு கத்தருன்னு இந்த தேசத்திலே வைத்து உன்னை இப்படியாய் நடத்துகிறபடினாலேதான் நீ தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் மறந்து போகிறாய். எங்கோ எப்படியோ அலைந்து திரிந்த உன்னை தேவன் இன்றைக்கு இந்த சபையில வைத்திருக்கிறார். அந்த சபைக்காய் உன்னை ஒப்பு, இந்த சபைக்காய் நீ வேலை செய், இந்த சபைக்காய் உன் ஜீவனை கொடு. நான் இப்படித்தான் எங்களுடைய ஊழியர்களுக்கு சொல்லுகிறதுண்டு. இன்றைக்கு அந்த சபை வளர்ந்து பெறுகிறது. திருமணத்திலே கடந்த வாரம் 38 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதுல 26 பேர் புது ஜனங்கள். சபை வளர்கிறது, கிராமங்கள் கலக்கப்படுகிறது. 55 கிராமங்கள்ல இதுவரைக்கும் எங்களுக்கு ஊழியம் உண்டு. திருமணத்தினுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசட்டும், தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசட்டும். இந்த சபைக்காய் ஒப்புக் கொடுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற முதல் வருஷத்தில் இருந்து கடைசி வருஷம் வரைக்கும் இருக்கிற நீங்க எல்லாரும், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய இடத்தை இன்னொருவர் நிரப்புவதற்கு இல்லை, அது நீதான். திருமணம் அது நீதான். வேற அந்த இடத்தை யாருமே நிரப்ப இந்த சபையில் இல்லை, அது நீ மாத்திரம் தான். இல்லை என்றால் அந்த இடம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த சபையில எந்த வேலை செய்தாலும் சரி, இந்த சபையின் வளர்ச்சிக்காய் கத்தருக்காய் நீ எதை செய்தாலும் சரி, இவரை பேச நீ தானால், வேறொருவர் இல்லை.
உங்களுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு பெருமதியானவர். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் குறைவுகள் உண்டு, எல்லாருக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கிறது, நல்லது கெட்டது எல்லாம் சரி போல எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தர் உன்னை தேடி உன்னை ரசித்து இந்த சபையில உனக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார்ல, அவர் மனசு நீ புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றிய. உன்னை ஏற்படுத்தின கர்த்தர் உன்னை நம்பி இருக்கிற ஆண்டவரோட இருதயத்தை புரிஞ்சு கொள்ளலையே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுப்பாரு. இந்த சபைக்கு நீ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்காக நீ தீர்மானம் பண்ணிப்பார். உன்னுடைய ஊழியம் வளர்ந்து பெருகும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜொலிக்கும், உன்னுடைய இளையாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகம் 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 ஜனங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் உனக்கு என்று ஒரு ராஜ்யம், உனக்கு என்று ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதை நீ இந்த ஜீவிய நாட்களில் நீ அதை காண்பாய். மனமடிந்து போகாது, விசுவாசுக்கு விட்டு விடாத, ஒப்பு கொடுத்துப்பார். இரண்டாவது காரியம், அந்த பிணைகால் தேசத்தின் மேல் வைராக்கியமாய் இருந்தார். அழிந்து போகிற ஜனங்களை, மறித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்துக் கொண்டு அவனால் இருக்க முடியவில்லை. ஒரு புறம் சபை, இன்னொரு புறம் தேசம். தேசம் கெடுபடுகிறது, தேசத்தின் ஜனங்கள் சாகிறார்கள். அவனால் தாங்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதனால தான் அவன் துடித்து எழுந்தினான். திருமண தேவனுடைய பிள்ளைய, தினகாசியை யாருமே சொல்லல, எலும்பு வீட்டிய உருவு போய் குத்து இப்படி யாருமே சொல்லல. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அவனை எழுப்பினது, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அந்த கண்ணை சரியான பக்கம் திருப்பினது, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று தேசத்தை பார்க்க வைத்தது, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அந்த வீட்டியை உருவ வைத்தது, அவனுக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று அந்த கூடாரத்துக்குள்ள நடத்தினது, அவனுக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று வைராக்கியமாய் உருவ குத்த வைத்தது. அத்தான் பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவருக்கு நமக்கு கிடைக்கிற பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. தேசத்தை பார்க்கும் பொழுது துடித்து போலாம். நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னும் பாரமா ஜெபம் பண்ணுங்க. நான் பார்த்த இத்தனை சபைகள்ல அவர்களுக்கு தேசத்தை குறித்த தரிசனமே இல்லை. அவங்க எங்க இருக்காங்களோ அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ணணும் மட்டும் தரிசனம். அது தப்புன்ட்டு நான் சொல்ல வரல. ஆனா நம்மள ஆண்டவர் எந்த தேசத்துல வச்சாரோ அந்த தேசத்துக்கு பட வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள சித்தம். நம்முடைய தேசத்துக்காக நாம் பாரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறது. ஒரு நாள் நான் தேவசமத்தில் உபவாசத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு நான் ஜெபிக்கிறது உண்டு. அண்டைக்காமியானவர் சொன்னா, இந்த லிஸ்டின் படி ஜெபிக்காத சரி என்று நான் பாடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். நான் இப்ப தேவசமத்தில் இருந்த ஆண்டரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நீர் எப்படி இருக்கிறீர்? நீர் எப்படி இருக்கிறது? திருமணம்ல நான் கேட்டதான் தெரியும். அந்த இடம் முழுவதும் ஒரு பிரசன்னு நிரம்பினது, அந்த இருதயம் தாங்க முடியாத அளவு கனத்து போனது. யாரும் எனக்கு கண்ணீர் வருது, நான் அழுது கொண்டிருக்கிறேன். திருமணம்ல ரெண்டு தரம் ஆண்டவருடைய வாய்ஸ் குரலை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். டைரக்ட் வாய்ஸ் ரெண்டு தரம் நேரம் அந்த சத்தம் என கேட்டது. ஆண்டவருடைய பெருமூச்சு, ஆண்டவருடைய விம்மி விதம்புற அந்த அந்த அழுகுரல் என கேட்டது. அந்த நேரம் ஆண்டவர் என் அறையில் ஒரு இலங்கை படம் இருந்தது, அதை பார்க்கும்படியா சொன்னார். நான் அதை பார்த்தேன். பெரியமானவர்கள் அதை பார்க்கிற நேரம் அந்த இலங்கை வரப்படம் சடாரண்டு கண்ணில் கண்கள் இருந்து பழியிற ஒரு கண்ணீர் துளி போல அந்த இலங்கை படம் மாறுச்சு. ஹைட்ரோ கண்ணில் இருந்தது விழுமே ஒரு துளி. அது மாதிரி எல்லாரும் இளங்க படத்தை கண்ணில் நினைச்சுப்பார், ஒரு கண்ணி துளி போல் இருக்கும். அந்த ஒரு நொடியில பத்திரிகையில வந்த செய்திகள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த கண்ணில் இருக்கிறது. ஜனங்கள் திடமாக, ஜனங்கள் தடுமாறியும், நாச மோசங்கள், பாவங்கள், அக்கிரமம் எல்லாம் அந்த கண்ணீருக்குள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்துக்காய் நான் கண்ணீர் வடிக்கிறேன், இந்த இலங்கை தேசத்துக்காய் நான் அழுகிறேன். எனக்கு சாகணும் போல் இருந்தது, அந்த இருதயம் கனத்து போயிருந்தது. அப்ப நான் ஆண்ட சொன்னேன், ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ணீரை துடைப்பாண்டவரே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடி ஓடி ஒளிய செய்வேன், நான் இந்த தேசத்துக்காக நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், இந்த வரைபடத்தை திரும்ப பாருன்னு சொன்னார். அதை பார்த்தேன் பிரியமானவர்கள், உடனே அந்த கண்ணீர் துளியா இருந்த அந்த இலங்கை படம் அக்கினி நாவாய் மாறினது. பெந்தகோஸ்து நாள்ல எல்லாருக்கும் மேல ஒரு அக்னி நாவு இறங்கிச்சுல, அது போல அந்த இலங்கை மாறிச்சு. இப்ப எல்லாரும் நினைச்சுப்பாரு, கண்ணீர் திலங்க படம் இருக்கு, இப்ப ஒரு அக்னி நாவா பாரு. நம்ம தேசம் அப்படித்தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னிடத்துல இழைப்பாருகிறேன், நான் உன்னிடத்துல இழைப்பாருகிறேன், நான் உனக்கூடாக ஒரு கூட்டம் ஜனத்தை நான் எழுப்புவேன், அந்த ஜனம் என் தேசத்தை மூடும், அந்த ஜனத்துக்கூடாக நான் இலங்கை தேசத்தை என்னுடைய அக்னி அனுப்புவேன், அந்த இலங்கை தேசம் மீட்கப்படும். பெருமானவர்கள, நம்முடைய ஆண்டவர் தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிறான். நீ அழுதி சோம்பண்ணு இடத்துல உன்னிட்ட போதவர் வந்து இலங்கை தேசத்துக்காய் கொடுக்கணும் என்று சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுற, நாய்க்கு முள்ளு போடுகிறது போல எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நீ கொடுக்கிற தேசத்துக்கு ஜெபிக்க சொல்லும் பொழுது ஏனோ தானுடைய நீ ஜெபம் பண்ற, அது உனக்கு பழகின ஒரு ஜெபம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னா, ஒரு கிராமத்துக்கு போகும்படி ஆகி அந்த கிராமத்துக்கு நான் போகிறேன், முரக்கட்டா சேனி என்று இந்த கிராமத்தின் பேர். அந்த கிராமத்துக்குள்ள 10 மணிக்கு பிறகு யாரும் போனா அந்த இடத்துல ஆமி சுடுவார்கள், கொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இயக்கம் தந்திரமா ஒரு காரியம் செஞ்சது, மதில அவர் இயக்கத்துக்குரிய பெரிய போஸ்டரை கொண்டு ஒட்டுவார்கள், கொட்டி போட்டு கீழே மிதிவடியை வைத்து விடுவார்கள். இந்த ராணுவம் இந்த வீதிகள் எல்லாத்தையும் ஒரு பிளட்டூன் ராணுவம் அப்படி வந்து இந்த வீதிகளை எல்லாம் கனி கொண்டிருக்காண்டு கிளீன் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த போஸ்டரை கண்டா இந்த ராணுவ வீரம் உடனே நினைச்சுவான், நடந்து போய் போஸ்டரை கிளிக்க போய் அதுக்கு மேல காலை வைப்பான், அது வெடிக்கும், அந்த கால் சிதறிப்போம். இப்படி இந்த இயக்கங்களுடைய பொறிகள்ல ராணுவ அநேக வீரர்கள் காலை இழந்து போனார்கள். இவருடைய தந்திரத்தையும் ராணுவம் கற்றுக்கொண்டது. நான் இப்ப அந்த இடத்துல போறேன், இப்படி போய் இப்படி திரும்பணும். அப்படி திரும்புற நேரத்தில் இந்த பழக்கத்தில் இருந்த ஒரு அம்மா சொல்ற, தம்பி போகாத போஸ்டர் காய்ச்சல திரும்பிட்டேன், அமைக்காரன் என்ன பார்த்திருக்கிறான், நான் திரும்பி வந்தா என்னை சுடுவான், கிளின்றேன், கொல்லப்படக்கூடிய தூரம், திரும்ப முடியாத போகவே வேண்டும் போஸ்டர், நான் போறேன். ஒரு நேரம் சிங்களத்தில் சொன்னாத கிளி, எனக்கு அந்த ரொம்ப ஜெபம் வரல, ஜெபிக்க வரும் வரல. எனக்கு அந்த மனைவி பிள்ளைகள் ஒரு நிமிஷம் அந்த கண்ணுக்கு முன்னால் வந்து போன, இயேசுவே அந்த மாத்திரம் தான் சொன்னேன். நான் சொன்னாங்க, ஓ கிளி, கண்ணு மூடினேன், விரு 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 விரண்டு போறேன், நோட்டீஸ் கிட்ட விரு விரண்டு போறேன், நேரம் ஓன்ற சத்தம். அப்பறம் திரிஷ்தான் அந்த ஆமி என்ன கூப்பிட்டான், நான் பாக்குறேன் அடுத்த எட்டு அந்த மிதிவடிக்கு மேல வைக்க வேண்டும், கடைசி எட்டு. அந்த ராணுவர் என்ன கூப்பிட்டு நான் கேட்டேன், எங்க இருந்து வாரு, தவள இருந்து வாரு, நீ என்ன செய்யற, நான் ஆண்டவர் ஊழியத்தை செய்யறேன், இங்க எங்க போற, இருக்க விசுவாசிக்கு ஜெபம் பண்ண போறேன், பிஸ்டல் எடுத்து தலையில சொன்ன பைத்தியம் உனக்கு, இந்த நேரத்தில் நீ இப்படி வர்றதுக்கு உனக்கு அறிவில்ல, நீ படிக்கணியல்ல, நான் ஒண்ணும் பேசல. அந்த நேரம் ஒரு வயசு பண்ண ஒரு ஐயா இடுப்புல ஒரு சின்ன துண்டை கட்டிச்சு எத்தனை சாப்பிட்டாரோ அவரோட வினா எலும்பெல்லாம் இப்ப எந்த கண்ணுக்கு முன்னால இருக்கு. பிறகு ஏற்றிக்கொண்டு ஒரு சைக்கிள்ல மிதிச்சு கொண்டு வந்தார், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உடனே அவன் சிங்களத்தில் சொன்னான், அவர் குளிக்க சொன்ன அந்த ஐயாவுக்கு குளிக்க சொல்ல அந்த ஐயாவுக்கு ஸ்டாண்ட்ல சைக்கிள் போறது பலன் இல்லை. எத்தனை நாள் சாப்பிட்டாரு தெரியல. ஸ்டாண்ட்ல போட சைக்கிள் போறவோட அப்படியே விழுந்து கூட சொன்ன கிளி அப்படின் இந்த ஐயா கொண்டுமே தெரியாது. இந்த மனுஷன் அப்படியே தடுமாறி போய் இந்த நோட்டு சீக்கிரத்தை போய் காலை வைக்க அதை பிடிச்சு அந்த கண்ணால பார்த்தேன். அந்த மனுஷன் தூக்கி வீசிச்சு. ரெண்டு காலம் நார் நாராய் சிதைந்து போனது. திருமணவர்களே, நேரம் நான் உண்ட உணர்ந்த என்ன தெரியுமா, அது எந்த கால், எந்த கால் எப்படி இருந்திருக்கும், எந்த கால் எப்படி சிதைஞ்சிருக்கின்றது நான் உணர்ந்த. திருமணவர்களே, ஏன் இந்த கதையை சொல்றா, இன்னைக்கு நான் உனக்கு முன்னால கால் உண்டி நிக்கிறேன் இல்ல. இதுக்கு காரணம் நான் நீதிமான் சொல்ற, நீ ஜெபம் பண்றிய இலங்கை தேசத்துக்கு நீ ஜெபம் பண்ற பாரு. எத்தனையோ தேவஜனம் இலங்கை இருக்கிற ஊழியர்களுக்கு நீ ஜெபம் பண்றல, அந்த ஜெபம் நான் காலோட நிக்கிறேன். இதை நீ புரிஞ்சுக்கொள். ஆனா இந்த ஊழியர்காரன் ஜெபம் பண்ணண்டா, நீ ஏனத்தான் ஜெபிக்கிற அது பழகிட்டு இல்லமா. ஐயா அப்படி இல்ல, ஜபத்துக்காய் தேவன் பெரிய காரியங்களை எங்க தேசத்தில் செய்கிறார். தேவன் இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை உள்ள ஊழியர்கள் துடிக்கும் மாலிப ரத்தத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து பசி பட்டினியோடு இன்னைக்கு கிராமங்களுக்குள்ளே கத்தருக்காய் நிற்கிறார்கள். இது உனக்கு தெரியாது. உன்னுடைய ஜபத்துக்காய் தேவன் என்ன செய்கிறார், உன்னுடைய ஜபம் எப்படி கேட்கப்படுகிறது, இது உனக்கு தெரியாது. இதை சொல்வதற்கு ஆள் இல்லை. திருமணவர்களை கிராமங்களுக்குள்ளே கத்த ஒரு கூட்டம் ஜனத்தை வைத்திருக்கிறார். ஆத்மாக்களை தேடி நாயாய் பேயாய் அலைந்து திரிகிறார்கள். என்னுடைய ஊழியக்காரிடத்தில் கேட்டால், தம்பி நீ சாப்பிட்டியா, கோண்டனா சாப்பிட்டு, என்னடா சாப்பிட்டு, ஒரு கிராமத்து கோழி கோழியாடா சாப்பிட்டு, எனக்கு அது தெரியல. ஆனா பிறகு எனக்கு தெரிஞ்சது, அவன் சாப்பிட்டது மரவழி கிழங்கு ரெண்டு துண்டு. ஒரு கிழமைக்கு அவனுக்கு அதான் சாப்பாடு. திருமணவர்கள, அவனோட போய் நிக்கிறதுக்கு இந்த சபையில இருக்கிற ஒருத்தனுக்கும் தேவையில்லையா. இந்த சபையில நீங்க இருக்கீங்களே, வேதத்திலிருந்து வேத வசனத்தோட சத்தியம் சத்தியம் தியோலஜி அது இதெல்லாம் காய்ச்சி கொண்டு கையாடித்து நிக்கிறீங்களே, ஒருத்தனுக்கு தகுதி இல்லை சொல்ற. அவர்களோட நிக்கிறதுக்கு முடியாது. ஆனா நீ தேசத்தை போய் நீ உணியம் செய்ய மாட்டேன். இதற்கு அவர்கள் போற பாதையால் ஒன்னும் நடக்க முடியாது. பிரிமணவில் அவர்களைப் போல நீ அந்த காடு கரம்பல நீ ஆத்மாக்களுக்கு அலைய மாட்டாய். நான் ஜெபம் பண்ணலாம் இல்ல, விழுந்து விழுந்து நீ ஜெபிக்கலாம் இல்ல. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறது இலங்கை தேசத்துக்கு கண்டு நீ கொடுக்கலாம் இல்ல, ஒரு நாள் யாவது இல்ல. ஹலோ, உன்னிட்டு கேட்கிற நான் கேட்க வரல, நீ யாருக்காவது கொடுங்க. ஆனா தேசத்துக்காக கொடு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. நீ கொடுக்கிற காசை சரியான இடத்துல கொடு. சரியாய் பார்த்து கொடு, கொடுங்க. உன்னுடைய பிள்ளை சாப்பிடற ஒரு ஐஸ்கிரீம் அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கிழமை சாப்பாடு தெரியுமா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பிஸ்கட்டுக்கு செலவழிக்கிற காசு அங்க இருக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வாரம் ஏழு நாளைக்கு உரிய ஆகாரம் தெரியுமானவர்களே. அவர்களோடு நடந்தபடியா சொல்றேன். இதை சொல்றதுக்கு நீ யோசிக்க எனக்கு என்ன தகுதியா. திருமணவர்களே, ஆண்டவரை மட்டும் பார்த்து நான் கத்திருக்கேன். நான் இப்படி தெரிஞ்ச மனுஷன் பச்சையாய் சாப்பிட்டு இருக்கிறேன். பசி ஒரு மனுஷன் என்ன வந்து சொல்லல, ஓ ரவி நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, தேவன் ஒன்னு ஆசீர்வாதி பரண்டான நேரம் எனக்கு ஒருத்தர் சொல்லலையா. ஒரு மனுஷன் என்ன சொல்லல. அப்படி அலைஞ்ச நேரம் எனக்கு சுவிசேஷம் சொன்ன அல்பர்ட் உங்களுக்கு தெரியுமா, அவனு கூட தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அவன் அந்த நேரம் பத்து ஹீரோ எனக்கு அனுப்புவான். எப்படியா வருஷம் அலைஞ்சி திரிஞ்ச நாட்கள் அந்த நேரம் லிவிங் வெல் மிஷனரி சர்ச் என்ற ஊழியத்தை அந்த நேரம் சுமந்தது. பிரியமானதேவனுடைய பிள்ளை, தேசம் இன்றைக்கு நான் போற இடமெல்லாம் என் தேசத்துக்காக பேசுறேன். எனக்கு யாராவது காணிக்க கொடுத்தா அது என் தேசத்தின் என் தேவ பிள்ளைகளுக்கு என்னோடு இருக்கிற ஒளி உன்னுடைய ஜபத்துக்கு தேவன் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்யறார். வடக்கு கிழக்குல நீ போய் பா, எத்தனையோ ஜன ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தெருவில் சந்தியில் நின்று பா, பைபிளோடு போகிற ஜனங்களை நீ காண முடியும். அப்படி தேவன் ஜனங்கள் அந்த இடத்துல இலங்கை சபை சரித்திரத்தில் வடக்கு கிழக்குல அதுவும் கிழக்கு மாநிலத்தில் சபை வளர்ந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். திருமணங்களை தேசத்தை கலக்கும்படி கத்தரங்கிருக்கிறவர்கள் எழுப்புகிறார். ஆனால் உனக்கு என்னமா, உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன மறந்துடாது. தேசத்துக்காய் வைராக்கியம், ஹல்லேலூயா. தேசத்துக்காய், 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 என் தேசத்துக்காய். நெகேமியா அவ்வளவு உயரத்தில் இருந்த பொழுதோ, அவ்வளவு உன்னதமான ஒரு பதவியில் இருந்த பொழுதோ, அவனுடைய கண்கள் எங்கிருந்து யாராவது சொல்ல முடியுமா, எங்கிருந்தது? தெருவில், தெருவில், அரமனையில் இருக்கிறார். ஹை பொசிஷன், உயர்ந்த ஸ்தானம். ஆனால் அவருடைய கண்கள் தெருவை பார்த்திருந்தது. என் தேசத்தின் ஜனம் ஆறாவது வாரானா அவன்கிட்ட ஓடி போய் கேட்பாங்க, எப்படி இருக்கிறது என்னுடைய தேசம், என்னுடைய ஜனம் எப்படி இருக்கிறது, அலங்கு அடிக்கப்பட்டிருக்கிறது, சுற்றறிக்கப்பட்டிருக்கிறது, என் தேசத்தின் ஜனங்களுடைய துக்கம் மகா கொடிது. ஓடி போய் உட்கார்ந்து துக்கித்து அழுது உபவாசம் பண்ணிச்சவன் பண்றான். ராஜா பார்த்து கேட்கிறான், நீ இப்படி இருந்தது இல்லையே, நீ இப்படி ஒரு நாள் வேண்ட சமூகத்தில் இருந்தது இல்லையே, நீ இப்படி இருக்கலையே. அவன் சொல்றான், உன்னுடைய கவனம் அங்க இருக்கு, உன்னுடைய சிந்தனை அங்க இருக்கு, சிந்தி யோசிச்சப்பா. பெருமானவர்கள கதறிச்சவன் பண்ணு, தேசம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும். நிஜவி நம்முடைய தலைமுறைக்குள்ளே தேவன் சபையை, சபைகளை அந்த தேசம் முழுவதும் கொண்டு போவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். திருமணம் ஆண்டவர் சமத்தை ஜபிக்கிறேன். ஐந்து வருடத்துக்குள்ள இலங்கை தேசம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளும் ஒரு ஊழியக்காரனையாவது நான் சுமக்க வேண்டும். இந்த குருசேட் அது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பர்சனல் இவாஞ்சலிசம், பர்சனல் இவாஞ்சலிசம் முக்கியம். அந்நேரம் கிராமங்களுக்கு ஒரு சபை ஊழியக்காரனை தேடி பிடிச்சு அவனுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுத்து அவன் அந்த இடத்துல 30 ஆத்மாக்கள் வச்சிருக்காண்டா, அதுல 600,000 செலவழிச்சு ஒரு சேர்ச்சை கட்டி அவன் அந்த இடத்துல உருட்டி திரியறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல செய்யறான். அந்த சபை வளர்ந்து போயிருக்கும். நம்மட சபை இலங்கையில் எத்தனை மாவட்டம் இருக்கிறது? 23-26 சொல்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒருத்தனுக்கு அப்படி செஞ்சுட்டான். நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்குள்ள தேசத்துல எல்லா இடத்துலயும் சபை இருக்கும். திருமணம் இல்ல, உனக்கு முடியுமா செய்ய, உனக்கு முடியுமா? இப்படி அவனுக்கு நீ காங்கிரஸ், உனக்கு வக்கு இல்லையா, முடியாதா? முடியும், உங்களால முடியும். ஒரு சின்ன விஷயம், உனக்கு மனசு இல்லை, உனக்கு அதுக்கு மனசு இல்லை. அதாவது இப்படியாய் தேவனுடைய, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பின் சத்தம், கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து உணர்றதுக்கு உனக்கு, உனக்கு அந்த அந்த காரியமே இல்லை. சும்மா ஜெபிக்கிறேன், தேவன் தேசத்தை கலக்கிறார். ஒரு நாள் ஆறு வருஷம் கிராமங்கள் அழிஞ்சு திரிந்த பொழுது ஒரு ஆத்மா ரசிக்கப்படவில்லை. அப்படியா அழிஞ்சு திரிந்த நாட்கள் ஒரு மனுஷனிட சொன்னா, தம்பி உனக்கு தெரியுமா கரடி நாத்து சந்தியிலே இன்றைக்கு இயக்கம் ஒரு ஆளை போட போகிறது. அவன் பயங்கர குற்றவாளி, காட்டி கொடுக்கிறவர். அந்த நாட்கள் ஒரு கடமை இருந்தது, சமுதாயத்தை சீர்திருத்தும் படிக்கு, சமுதாயத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வரும் படிக்கு, சமுதாயத்தில் சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அவர்கள் கையுமயமாய் நாலு பெண்களை கற்பழித்தவனும் காட்டி கொடுத்தவனும் எத்தனையோ திருட்டுக்கள் செஞ்ச ஒருத்தனுக்கு மரண தண்டனை தீர்க்கப்பட்டிருந்தது. என்னோட உள்ளத்திலே ஒரு ஒரு ஆர்வம், ஒரு ஊக்கம். யோசிக்கிறேன், அவனை தப்பு வைக்க முடியாது. சரியா மதியம் ஒரு மணிக்கு அவனுக்கு மரண தண்டனை. எனக்கு தெரியும் அவனை யாருமே விடுவிக்க முடியாது. சரியா ஒரு மணிக்கு அவர் கொள்வார். எனக்குள்ள ஒரு உபயோகம், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லித்தேன்டா. அவன் இன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது அங்க எழுந்துவான். திருமணம் இல்ல, சைக்கிள் கூட இல்ல. பக்கத்துல இருந்து ஒரு மனுஷன் கேட்டு இந்த சைக்கிள் எடுத்து வேகம் வேகமா வர்ற 22 கிலோமீட்டர் ஓடும். எதிர்காத்து வேகம் முள்ளு பலத்தோடு வர்ற ஓடி 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 போ. திருமணம் 5 நிமிடம் தான். அந்த இறக்கத்தை வரும்பொழுது கீழே எனக்கு லவுட் ஸ்பீக்கர்ல அவன் செய்த குற்றங்களை எல்லாம் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கிறார்கள். கிராமத்து மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறது எனக்கு தெரியுது. வேகமா ஓடுற என்னை தாண்டி ஒரு மோட்டர் சைக்கிள் 2 வாலிபர்கள் போனார்கள். நான் அந்த இடத்துல போய் ஸ்டாண்ட போட்ட உடனே அந்த இடத்துல படாஸ் 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 மூன்று சத்தம். அவன் கொண்டு இடத்துல நான் போய் பார்க்கிறேன். சில ஜனங்கள் அவனை திட்டி தீத்து போகிற. அவனுடைய மனைவி, பச்சிலொரு பிள்ளை, 3 பிள்ளைகள் தாப்பனுடைய ரத்தத்தில் புரண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், குழம்புகிறார். அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது பிரியமானவர்கள், அந்த மனுஷனுடைய வாய்க்களை சுற்றிருந்தார்கள். தலையால் போயிருந்தது, கழுத்து வாங்கியிருந்தது, கன்றுண்டு திறந்திருந்தது. நான் நேர நான் போன இடத்துக்கு நேரே தான் அந்த கன்றுண்டு என்ன பார்த்திருந்தது. நிறந்த கண்ணில் எனக்கு ஒரு சத்தம், அண்ணே நீ 1 நிமிஷம் முந்தி வந்திருந்த. ஓ நீ 1 நிமிஷம் நீ வந்திருந்தா நான் போயிருப்பேன். 1 நிமிஷம் அவனை நான் இழந்துட்டேன், முடிஞ்சு அவனை நான் பறி கொடுத்த ஆயிட்டு. பெரியமானவர்களே, இப்ப 6 பேருக்கு நான் இப்படி சத்தியம் சொல்லி இருக்கிறேன். மறித்து போயிருக்கேன், நான் தேவ சமூகத்தில் பார்ப்பேன். ஆனா அந்த கண்கள் நான் சோர்ந்து போற நேரம், ஆத்மாக்களை ஜெபிக்க நான் மறக்கிற நேரம், அந்த கண் ரெண்டு எனக்கு முன்னால வரும். பெரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை நீ கேட்காம இருந்தால் உனக்கு நல்லது. இன்றைக்கு இந்த செய்தியை நீ கேட்காம இருந்தால் உனக்கு நல்லது. ஆனா கேட்கிறியா? தேவ சமூகத்தில் இதற்காக நீ ஜபிக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கு நியாய தீர்ப்பு தான். உன் தேசம் உன்னுடைய தேசம் உன்னுடைய தேசம். உன் தேசத்தை ஜனங்கள் விதவையானது போதையா? உன்னுடைய பிள்ளைகள் ஊனமானது போதும், உன்னுடைய பிள்ளைகள் அனாதையானது போதும், என் தேசத்தை ஜனங்கள் அந்த இடத்துல சொத்துக்களை இழந்தது போதும். என்னுடைய 2 தம்பிமார் ஆமி சுட்டுக் கொண்டது, என்னுடைய 2 தம்பி ஆமி சுட்டுக் கொண்டது. அந்த கடைசி தம்பி எப்படி சுட்டது தெரியுமா? அவனை சுட்ட பொழுது அவன் உயிர் போகவில்லை. 10 வயசு 11 வயசு அவன் துடிக்கும் பொழுது 2 காலையும் பிடித்து அவனுடைய தலையை தென்னை மரத்தில் ஓங்கி அடித்துக் கொண்டார். தெரியுமா தென்னை மரத்தை தம்பி எப்படி கொண்டார்கள்? அவன் மோட்டர் சைக்கிள் போகும்பொழுது ராணுவம் அவனை சுட்டுக் கொண்டது, அவனை எரித்திருந்தார்கள். நான் போய் பார்க்க அவனுடைய சரீரம் எல்லாம் சாம்பலா இருந்தது. அந்த ஒரு கால் குளங்கால கீழே எரியாம இருந்துச்சு. இந்த கையால் அதை நான் எரிச்சினா எனக்கா அழுங்கன்றதுக்கா சொல்லையா? எனக்கா அழந்து அழணும்ன்றதுக்கா சொல்லல? தேசத்துக்கா நீ ஜெபம் பண்ணு சொல்ல, தேசத்துக்கா நீ அழுது. நீ என்னென்னத்துக்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீ, நீ என்னென்ன எல்லாம் இந்த சபையில கிடைக்கிறீ, நீ என்னென்ன எல்லாம் அடுத்த காரியம் அது வேணாம் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான். உன்னுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும், தேசம் வங்கும், துதி சத்தம் எழும்பும். ஆண்டவர் அதை எழுதும் பொழுது உன்னுடைய ஜபத்துக்கு அவர் அதிலே கணக்கு எழுதுவார். தேவன் அதை மறக்க போகிறதில்லை. உன்னுடைய ஜபத்தை கேட்டு தேவன் அங்கிருக்கிறவர்களை காக்கிறவர், ஜபத்துக்காய் நீ இப்படி செய்தன் என்பதை ஞாபக புத்தகத்தில் எழுதாமல் விடுகிறதில்லை. திருமணத்தினுடைய பிள்ளை மூன்றாவது காரியம், பினகாஸ் வைராக்கியமா இருந்தது அவனுடைய ஆவிக்குரிச்சி. மூன்று மாசம் இதை நான் சபையில பேசியிருக்கிறேன். மூன்று மாசம் நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு பாவத்தை கண்டால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம், உலகத்தின் காரியங்களை கண்டால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம், பிசாசின் காரியங்களை கண்டால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம். சபைக்கு மேலாய் சபையில் இருக்கிறதான காலைகளை போல் இருக்கிற சபையிலே தாளந்துள்ள வரங்கள் இல்ல, ஆத்மா வாரம் இல்ல, ஜெபிக்கிற எத்தனையோ எத்தனையோ காலைகளை போல் இருக்கிற விசுவாசிகளுக்கு எதிராக பிசாசை கிரிய செய்கிறதை கேள்விப்படப்படுது. வைராக்கியம் பற்றி அறியும் நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைராக்கியம். ஒரு காரியம் சொல்றேன், நான் ஒரு நாள் பஸ்ஸுக்கு போனேன், ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும். பஸ்ல சின்ன நிற்கும் சனக்கூட்டம், ஒரு சீட்டு இருந்தது, அதுல அந்த லேஞ்சி விரிச்சுட்டு நான் போய் சரபத் குடிச்சு போயிருந்தேன். நான் போயிட்டு வந்தேன்னா அதுல இன்னொரு மனுஷன், பெரிய மனுஷன் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அவர் பெருசா உடுத்திருக்கிறார், ஆனால் சாதாரண ஒரு வாலிபன் தெரியும் அதுக்குள்ள அப்படி இருக்கிறார். இப்ப நான் போய் சொன்னேன், தம்பி இல்ல நான் லேஞ்சி வச்சிருந்தேனே இது என்னுடைய இடம். அவ்வளவுதான் சொன்னா, நீ லேஞ்சி வைக்கும் போது நான் இதுல பேப்பர் வச்சிருந்தேன், நான் என்ன வச்சுட்டு போயிருந்தேன், பேப்பர் வச்சுட்டு போயிருந்தேன். ஆனா தெரியாம இந்த பின்னால் இருக்கிறவர் இந்த பேப்பர் எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நீங்க வச்சீங்க. அது என் தப்பு இல்ல, இது என்னுடைய இடம் என்றா. எல்லாரும் பார்த்திருக்கோம், கொஞ்சம் உரத்த சத்தமா பேசிட்டான். எல்லாரும் அதுல இருக்கிறவங்க எல்லாரும் கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் ஒரு போதவர் என்று தெரியும். அப்படி பாக்குற எல்லாரும் என்ன சாதியா பாக்குறாங்க, எனக்கு ஒரு மேலெல்லாம் கூசுது. ஒரு சின்ன பொடிப்பாய அந்த வயசை மதிக்காம, இந்த அழைப்பை மதிக்காம, இந்த தானத்தை யோசிக்காம இப்படி கழிக்கிறானே, எனக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறுது, நரம்பெல்லாம் சூடறது, எனக்கு கொஞ்சம் படபடப்பாகிறது போல இருக்கு எனக்கு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன சத்தம், ஊழியக்காரன் ஞாண்டர பிள்ளை பொறுமையாரு. பெருமானவர்களே, நான் அந்த இடத்துல அப்படியே நின்ற வண்ணமா 35 கிலோமீட்டர் அந்த சூழ்நிலையை தாங்குவதற்கு நான் மிகவும் போராடினேன். நான் பொறுமையை காட்டிக்கொண்டேன். அப்பதான் அதுல இருந்த ஒரு மனுஷன், அவர் என்னுடைய மனைவிக்கு ஆசிரியராக இருந்தவர், அவர் சொன்னார், பாஸ்டர் சின்ன பிள்ளைகள் இந்த காலத்தில் தெரியாதா, ஆனா நீங்க ஒரு தாழ்ப்பன போல நடந்து கொண்டீங்க, நீங்க ஒரு தாழ்ப்பன போல ஒரு முதிர்ச்சியான நடந்து கொண்டீங்க. திருமணத்தில் ஒரு சின்ன காரியம் பொறுமை அவ்வளவு, ஆனா நான் இழந்திருந்தா, ஆத்திரப்பட்டிருந்தா, அதுல நான் தக்கம் பண்ணியிருந்தா, முடிஞ்சில்ல, முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்படி நம்மட தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் இதுல நாம நிக்கணும், நம்ம வைராக்கியம் காரணம். ஆனா இந்த சபையில நான் கேட்கிறேன், இன்னமும் திருவிருந்து எடுத்துக்கொண்டு கதைக்காம இருக்கிறவங்க இங்க உண்டா? நான் நினைக்கிறேன் இருக்கீங்க. இன்னமும் பாவம் செஞ்சு கொண்டு ரகசியமா விபச்சாரம் தேசித்தனும் காம விவகாரங்கள் இருதயத்துல மனசுல யாருக்கு தெரியாம அங்க இங்க இந்த பெரிய பட்டணத்துல செஞ்சிட்டு இங்க வந்து இருக்கிறோம். நீங்க இருக்கீங்கள அப்படி உண்டா? யோசிச்சுப்பா, யாருக்கு தெரியாம ஆவாசங்கள் பாக்குறது சிந்திச்சுப்பா, யாருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கும் தெரியாதவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யோசிச்சுப்பா, எவ்வளவு பயங்கரம். பிரேமண தேவன் எப்படியே நீ வைராக்கியம் இருக்க வேண்டும். நீ வைராக்கியம் காண்பிக்க ஒவ்வொரு சின்ன சூழ்நிலையில இல்ல நான் என் சாட்சி என்னுடைய ஆவிக்குரிய தராதரம் என்னுடைய ஆவிக்குரிய சீரியத்துல எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டும். அதுக்காக நான் வைராக்கியமா இருக்க வேண்டும். அதை நான் விட்டு கொடுக்க கூடாது. திருமணர்களே, ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு ஒளிக்காரன் அவர் இப்படி எழுதுகிறார். ஒரு பொற்கொள், அதாவது ஒரு ஆபரணங்கள் செய்கிறவன் தங்கத்தை நெருப்பில் போட்டு அதை உருக்குவானா? அது உருகி அதுக்கு செலும்பு விலக ஆரம்பிக்குவான். அப்பையும் அவன் அந்த உருகின தங்கத்தை வெளியில் எடுக்க மாட்டானா? எப்ப அந்த பொற்களுடைய முகம் அந்த உருகின தங்கத்துல தெளிவா தெரியுதோ அப்பதானே அது பதம் சரியன்றதை வெளியெடுப்பானா? அந்த உலகர் எழுதுறான், தேவன் நம்மை அவருடைய சாயலத்தின்படி எங்களை உருவாக்கினான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும். எப்ப தெரியுமா ஆண்டவர் நம்மளை தூக்குவான்? அதுக்குள்ள அவர சாயல் வெளியில வந்தா தான் தெரிஞ்சதாயா நம்மளை அங்க தூக்குவான். ஆனா நம்ம எல்லாருக்களையும் பிசாசின் சாயல், கலகக்காரர்களுடைய சாயல், மாமிசத்துல உலகத்தான போல இன்னைக்கு நம்ம சாயலோடு திரும்ப ஆனா சபையில வந்து பழிவடத்துல விளையாடுறோம், அங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நீ ஆனாம கேட்டுக்கொண்டிருக்கிறியா? உன்னுடைய கவனம் பழிபடத்தை அசையாமல் இருக்கிறது. ஆனா சிந்திச்சப்பா, நீதான், அது வேற யாரும் அல்ல, நீங்களே தான், நீங்களே தான். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்திச்சு அங்க தேவதாசன் அழுகிறான். சபை கண்ணீர் வடிக்கிறது, தேசம் சாகிறது, ஜனங்க சாகிறார்கள். அதே நேரம் ஒருவர் அதே துதி சொல்லி வருகிற ஜனத்தான், தேவனுடைய நாமத்தை மகிமை கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அதே சிரவேலன் தான். கேவலம் அந்த புறஜாதி ஸ்திரியை அனுபவிக்க துடிக்கிறான். அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அதை போல இன்றைக்கு சபையில சிலர் பெருமானவர்களே, நடந்தது நடந்து முடிந்து விட்டது, இனிமேலாவது இனிமேலாவது நீ தீர்மானம் பண்ண வேண்டும். பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு அவர் வந்தது உண்மைண்டால், பரிசு நாடு அபிஷேகம் இருக்கிறது உண்மையானால், நீ பரிசு தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க உண்மையான, நீ அந்நிய பாஷை பேசுறது உண்மையானால், அவர் எதிர்பார்க்கிற இந்த வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். சபையை குறித்த வைராக்கியம், தேசத்தை குறித்த வைராக்கியம், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் ஆண்டவர் உன்னிடத்திலே ஓடி வந்து உன்னுடைய காலடிக்கு வந்து தேவர் சமாதானத்தை உடன்படிக்கை பண்ண போகிற கிராண்ட் எழுதப்படும். திருமணவர்கள் கொஞ்சம் யோசித்துப்பா, அது வரைக்கும் தினகாசை யாருக்கும் தெரியவில்லை. அது வரைக்கும் பிணைக்காசை ஆண்டவர் பிணைக்காசை நினைத்ததே இல்லை. தேவனுக்கு பிணைக்காசன்னா யாருன்னு தெரியாது. என்றைக்கு கர்த்தருக்காய் எழும்பி இந்த காரிய வைராக்கியம் காண்பித்தானோ உடனே ஆண்டவருடைய கண்களுக்கு என்ன வருகிறது தெரியுமா? வாசித்து பாருங்க, 11 வசனம் வாசிங்க.
நாடின் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படித்து ஆச்சாரியனாகிய ஆரோனின் குமாரனான
என்னது யாருடைய குமாரனா என்னது
ஆச்சாரியனாகிய
ஆச்சாரியனாகிய வேலவருக்கு
ஆச்சாரியனாகி ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ்.
போதும் 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 பாருங்க. அப்பதான் பினேகாஸ் என்றாலே ஆண்டவரை தெரியாது. ஆனா என்னைக்கு வைராக்கியம் காண்பித்தானோ உடனே பினேகாசர் அப்பம் பேர், அப்பன் அப்பம் பேர், அவன் செஞ்ச அவனோட வேலை எல்லாமே ஆண்டவர் கண்ணுக்கு லிஸ்டா வருது. அல்லேலூயா. நீ வைராக்கியம் காண்பித்தால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவான். உன்னுடைய பிரச்சனை அப்பதான் ஆண்டவருக்கு முன்னால வரும். உன்னுடைய ப்ராப்ளம், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிக்கலும் அப்பதான் கண்ணுக்கு முன்னால வரும். ஆனா நீ இன்றைக்கு ஆண்டவர் சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று நீ எங்கெல்லாம் அலைகிற, என்னெல்லாம் பண்ற, பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்கான வைராக்கியம் காண்பித்துப்பான். உன்னுடைய சகல பிரச்சனையும் ஆண்டவருக்கு முன்னால வரும். பினேகாசர் அப்பா, அப்பாட அப்பா செஞ்ச வேலையும் ஆண்டவர் தூக்கி பார்ப்பார். சொல்லுங்கதான், உன்னுடைய பூர்வீகத்தை தேவன் தூக்கி பார்த்து மோசா இவனோட நான் என்ன செய்ய போறேன், சமாதானத்தை உடன்படிக்கை பண்ண போறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாத்தியா? அந்த அந்த காரியம் நடக்கிறதுக்கு முதல் அவரை யாருமே மோசியால கூட கூப்பிட முடியவில்லை. மோசியால கூட தேவனோடு கூப்பிட்டு நிறுத்தும் என்று சொல்ல முடியவில்லை. அவ்வளவுக்கு தேவன் கோபம் வேண்டாம். அப்படியாய் பற்றி எறிந்த கோபம் இவனுடைய வைராக்கியத்தை கண்ட உடனே ஆண்டவரிடத்தில் இருந்து அது எங்க போட, ஆண்டவர் துடி துடி தோடி வந்தார். என்னுடைய பிள்ளையோட நான் உடம்படிக்க பண்ண வேண்டாம். பெருமனே, உனக்கு ஆண்டவர் அன்பை கொடுத்து உனக்கு தெரியுமா? தேவன் அன்பு உனக்கு தெரியுமா? யோவான் 3:16 எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் சீஷன் 3:16 எத்தனை பேருக்கு தெரியும்? ஏற்றுகாய் எல்லாருக்கும் தெரியும். பெருமானவர்களே, ஒரு நாள் நல்ல காலை பொது அருமையாக சூரியன் எழும்பி வந்தான். ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய மனைவியும் ஆராதனைக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு குடும்ப படம் இல்லையா? அந்த வருஷம் ஒரு சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனை, அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை. எல்லாரும் எங்கிட்ட குடும்ப படம் கேட்பாங்க. ஆனா என் குடும்ப படம் கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன்டா ஒன்று மகள் இருக்க மாட்டா, இல்லாடி நான் இருக்க மாட்டா, இல்லாடி மூத்தவன் இருக்க மாட்டான். அவன் குடும்ப படம் எங்களுக்கு எடுக்க கிடைக்கல. அந்த நாள் நான் சொன்னேன், கிறிஸ்துமஸுக்கு நான் குடும்பம் ஆராய்ச்சி வந்தேன், அடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை இவனை ஸ்டுடியோல போய் பின்னரும் 3 மணிக்கு படம் எடுக்கிறது புக் பண்ணிட்டு நான் வந்து என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். இந்த தங்கச்சி பிள்ளைகள் அன்றைக்கு வீட்டுக்கு விடுமுறை என்றபடியா வந்திருந்தாரு. நான் சொன்னேன், நீங்க இன்றைக்கு டவுன்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போங்க, நாங்களும் நானும் வைப்பு போய் ஆராதனை முடிச்சிட்டு வாரோம், 2 மணிக்கு ஸ்டுடியோல போய் ஒரு குடும்ப படம் எடுப்போம். திருமணத்துல அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. மோட்டர் சைக்கிள் ஏறி இருக்கும் பொழுது என்னுடைய மகள் மேல அப்சாரில் இருந்து தலையெழுத்து கொண்டு வந்து பாய் டாடா சொன்னான். எனக்கு தெரியாததான் கடைசியான பாய் சொல்றாரு. நம்மளுக்கிட்ட ஆராதனை போயிச்சேன். திருமணம்ல என்ன நடந்து தெரியுமா? என்னுடைய அம்மா, என்னுடைய தாய், தாயும் என்னுடைய தங்கச்சி பிள்ளைகள் 2 பேரும், என்னுடைய மகள் சீபாவும், என்னுடைய கடைசி மகன் துதி, அவரும் ஒரு ஓட்டோவில் சர்ச்சுக்கு போனார். போய்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் ஓடி வராங்க. அப்ப ஓட்டோ டிரைவர், தண்ணி வருது தண்ணி வருது. அந்த நாளுக்கு மாறு காலமா இருந்தபடி நாள் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணி இருந்தது, ஒரு டேம் ஒரு குளம் ஒன்று நிரம்பி இருக்கிற, சில வேலை உடைஞ்சால் வெள்ளம் வரும், கவனமா இருங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அம்மா நினைச்சாங்க, மம்மி நினைச்சாங்க, அதாவது குழந்தை உடஞ்சு விட்டதுன்னு சொல்லி போட்டு ஓட்டோ திருப்பு அப்சார் விடுதானே மேல இருந்துடலாம் அப்படி என்று திரும்பி வரும்பொழுது 20-25 மணிக்கு மேலால கடல் எழும்பி வருது. அப்ப ஓட்டோக்காரன் சொல்றான், கடல் அந்த வருது, இறங்கி ஓடுகிறாரோ. அப்ப என்னுடைய தங்கச்சி பிள்ளைகள் 2 பேர், என்னுடைய மகளும் என்னுடைய கடைசி மகனும் எல்லாரும் அப்பன் இடத்துக்கு வந்தாங்க. வந்த பிற இந்த மகள் திரும்பி பார்த்தா திருமணத்துல அவ திரும்பி பார்க்கற நேரம் மம்மிய காணல, என்ன அம்மா காணல, இவ்வளவு அம்மா காப்பாத்துறதுக்காக திரும்ப அந்த இடத்துல ஓடத்து வைச்சா. ஒரு நேரம் எங்க கடைசிமான அக்கா வர்றாவே என் பின்னால, அம்மைக்கு பின்னால கடல் விசு விசுண்டு வருது. எங்க அம்மா சொல்றான், ஐயோ சிவா வராதம்மா, கடல் ஓடு ஓடு, தண்ணி வர்றது ஓடு, இல்ல மம்மி வாங்க வாங்க வாங்க, அவ கத்துறான், நீ போ என்று சொல்லும் பொழுது அவ கையை எட்டி இந்த மகள் எட்டி பிடிக்கும் பொழுது கடல் வந்து அடிச்சுது. 3 பேரும் தண்ணியில போனாங்க. என்னுடைய அம்மா ஒரு மரத்துல பொறுத்து தப்பிக்கொண்டா. என்னுடைய கடைசி மகன் துதி அவன் இன்னொரு மரத்தை பிடிச்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அக்கா துடி துடிச்சு கடந்து போனான். பிரியமானவர்களே, நான் சொல்றது சாதாரண ஒரு பிள்ளை, 13 வயசு தான். எனக்கு மிகவும் மிக அன்பானவர், மிகவும் என்னை நேசித்த அவர். தடவை ஆஸ்திரேலியா கொண்ட பொழுது என்னுடைய மூத்தம்மா கேட்பாண்டடா, ஹவுஸ் மினிஸ்டர் எப்படி போகுது ஊழியம் நல்லா போதா அப்படி கேட்டு சொன்னா, எனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வாங்க, நைட் டிஷர்ட். அவர் வாலிபன் அப்படி கேட்டா. என்னுடைய கடைசி மாநிலம் திரும்ப கேட்டான், கடா என்ன மாதிரி நல்லா சாப்பிடுறீங்க போல, சரி எங்களை நினைச்சு சாப்பிடுங்க. ஆனா எனக்கு ஒரு டென்னிஸ் ராக்கெட் வாங்கிக்கான். ஆனா அந்த மகள் கால் பண்ணி என்ன திரும்ப கேட்டான், கடா எப்ப வர்றீங்க, நீ கேதியா வாங்க, நீ எல்லாம் எனக்கு போர் அடிச்சு, நாம ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், கேதியா வாங்க. உன கேட்ட உனக்கு என்னமா வேணும், எனக்கு ஒன்று மனக்கு நீங்க தான் வேணும். திருமணம் பிள்ளை, அவ்வளவு அன்புள்ள ஒரு பிள்ளை. நான் 11 மணிக்கு அந்த ஆபீஸ்ல இருப்பேன்டா, அந்த பிள்ளை எனக்கு பக்கத்தில் வந்து இருந்துடும். அவ்வளவு கவனம் அந்த பிள்ளை கடந்து போனது. திருமணவர்களை, தன்னத்தில் இருந்து பெரிய இப்படி சத்தம் எனக்கு கேட்டு, இவ்வளவுதான் செய்திய, இப்படியெல்லாம் செய்திய, இவ்வளவெல்லாம் நீ எழுந்திக்கிறீ செய்திய, இவ்வளவெல்லாம் நீ நம்பினிய, இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினிய, தாங்க வந்த சத்தத்துக்கு முன்னால் நிக்க முடியல. ஒரு காரியம் செஞ்சேன், அடுத்த நாள் இந்த மகள் இடத்துல மறுத்தாளா, அந்த இடத்தை கிட்ட இருந்து நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே இப்பொழுது நான் அறிக்கை பண்றேன், நீர் ஒருவர் எனக்கு தேவன், நீர் ஒருவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாய், சைத்தியக்காரனை பிளக்க. அப்பதான் எனக்கு ஒரு சத்தம் கிடைச்சு, யோகா 3:16, இவ்வளவாய் இவ்வளவா இந்த உலகத்தை அன்புக்குள்ளார், தன்னுடைய ஒரே பரான குமாரனை அவர் கொடுத்தார். உனக்கு தெரியலையா, ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தது வேதனை எவ்வளவு உனக்கு தெரியாது, அது உனக்கு தெரியாது. அந்த ஆண்டவர் ரொம்ப கொடுத்தாரு, அது எவ்வளவு கடினமானது என்பது உனக்கு எனக்கு தெரியல. அன்னைக்கு தான் அது உணர்ந்து 3:16 எவ்வளவு பயங்கரமானது, அது எவ்வளவு வேதனையானது, அது எவ்வளவு உயிர் துடிப்போடு உள்ள ஒரு காரியம். ஒரே போறான குமாரனை அவர் கொடுத்து நேசித்தாரா, யாருக்கு, அக்கிரமக்காரனுக்கு, யாருக்கு, இவ்வளவாய் கடினமாய் இருக்கிறவனுக்கு, யாருக்காக, ஒரு பொல்லாதவனுக்காய், பிரவுடியாக இருந்து மனுஷனாய் இருந்த ஒரு மிருகமாய் இருந்து எனக்காக உனக்காக தேவன் கண்டிச்சுதான் தெரிஞ்சது. யோகம் 3:16 என்ன, ஆனா நான் அரைக்கப்பட்ட உடனே நான் ஆரோக்கிய சத்தம் விழுந்து போச்சு. திருமணங்கள் அந்த ராத்திரி என் கடைசி மகன் துதி, அவன் தான் அக்கா துடிச்சு செத்ததை பார்த்தான், ஐ கிட்னஸ் அவன் தான் சின்ன. என் இரவு முழுவதும் அந்த மடிக்கில வச்சுக்கலாம், திடுக்கிட்டு திடுக்கிட்டு எழுப்புவான், சடா சடாரண்டு எழும்புவான். அவனுக்குள்ள என்னவோ அவனுக்குள்ள நடக்குது, அந்த மனுஷன் அவனை அணைச்சு கொள்ளுவேன். ஒரு நாள் 12 மணிக்கு சடாரன் எழுப்பி கேட்டாங்கடா, நீங்க எவ்வளவெல்லாம் ஒளி செய்றீங்க, எவ்வளவெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அம்மாவும் எங்களை பார்க்காம நீங்க எத்தனை தரம் போய் ஒளி செய்றீங்க, ஏடா எல்லாரும் சாகிறது உண்மைதான், நம்மட அக்காவை ஆண்டவர் துடிக்க துடிக்க சாவிச்சார், நடந்தது நம்முடைய அக்கா இப்படி துடிக்கணும், ஹே ஆண்டவர் இப்படி செய்தார், நான் என்ன சொல்ல முடியும். நேரம் அவியனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா, நான் பிள்ளையை பார்த்து கேட்டேன், தம்பி ஏன் தேச பசியில துடிச்சு துடிச்சு சாகணும், ஏன் அவர் துடிச்சு சாகணும், ஏன் நம்முடைய ஆண்டவர் துடிச்சு சாகணும். அந்த நிமிஷம் அவன் முகத்தில் ஒரு சமாதானம் வந்தது. பிரியமானவர்களே, அந்த சிலுவையை சொன்ன உடனே என்னுடைய பிள்ளையுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சமாதானம் வந்தது. தேவனுக்கு சொல்றேன் தெரியுமா, ஏன் அவனுக்கு சொல்ற, நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் நீ உணர்ந்து கொள்ளணும், நீ இப்படிப்பட்ட எவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கணும். உனக்காய் அன்பு கொண்டவர், உனக்காய் சிலுவைக்கு போனவர், நீ எனக்காய் அழாத, நீ எனக்காய் கண்ணீர் சிந்தாத, உனக்காய் 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 துடி துளித்த அந்த தெய்வம், உனக்காய் தேவன் அவருடைய ஒரே பொறான பிள்ளையை கொடுத்தாரு. அதை நீ உணர்ந்து கொள்ள, அதை விட்டுட்டு நீ எதற்கு வைராக்கியம் காண்பிக்கிற, எதற்கு நீ வைராக்கியம் காண்பிக்கிற, எந்த காரியராக்கியம் காண்பிக்கிற, கொஞ்சம் யோசி, இதை குறித்து கொஞ்சம் சிந்திச்சுப்பா. நீ என்ன பண்ற, உன்னுடைய தனிப்பட்ட அவைக்குற ஜீவியை மங்கியிருக்கிறது. ஓ சபையா நிற்க, தேவன் உன்னோடு கூட பேசுகிறார், தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலைமை என்ன? எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடு, எல்லாரும் கண்களை மூடு. ஓ ஜீசஸ் முழங்கடுக்குவாங்க. அதாவது ஒரு பொருள் உணர்ச்சிப்படாதீங்க, ஆனா நீ தீர்மானம் பண்ணி, நான் சபையை நேசிப்பேன் என்று சொல்றவன் மாத்திரம், நான் சபையை நேசிப்பேன்றவன் மாத்திரம் எலும்பு தரிச்சது, சபையை நேசிப்பேன்ற எலும்பு. நான் அந்த சபைக்கு உயிரை கொடுப்பாண்டுகிறேன், என்னோட ஊழியக்காரனுக்கு நான் ஒப்பு கொடுப்பாண்டுவரேன், என்ன நீ வைத்திருக்கிற இந்த சபைக்காக நான் நிப்பாண்டுவரேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு உனக்கு வா, உனக்கு வா, பழிப்படத்துக்கு வா, தேவசமத்துக்கு வா, இந்த சபைக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி வா. ஆண்டவர் உன்னை பார்க்கட்டும், நடந்ததை மறந்து விடு, நடந்த காரியங்களை தூக்கி எறி, இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணணும். மாச சபைக்கு முன்னுக்கு சபையை அன்வேஷிக்க போற எத்தனை பேருக்கு தைரியம் உண்டு இந்த பழிபடத்தை பிடிக்க, இந்த பழிபடத்துல பிடிச்சு சொல்ல முடியுமா உனக்கு, நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சபை செத்தால நான் சாவாண்டவன், இந்த சபைக்கான ஜீவனை கொடுப்பேன். எத்தனை பேர் முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த ஊழியக்காரனை நான் நேசிப்பேன், ஆண்டவரே இந்த அபிஷேகத்துக்காக நான் நேசிப்பேன். எல்லாரும் இந்த வலது கரத்தை வச்சு சொல்லு, ஜோம்பண்ணு, எல்லாரும் ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு வைராக்கியம், என் தேசத்துக்கு ஒரு வைராக்கியம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு வைராக்கியம். எல்லாரும் ஜெபமா, எல்லாரும் ஜெபம்பண்ணு, எல்லாரும் ஜெபம்பண்ணு. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியான உண்மையில் இடைப்படுகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம்பண்ணு, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம்பண்ணு. இயேசுவின் நாமத்தினால வாயிலை திற, வாயிலை திற, பரிசுத்த ஆவியான இந்த நாளில் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக. சபையை குறித்த வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால்.